அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. தண்ணீர் விளக்கரித்த தன்மைவோம் மாந்தர்தம் உன்னீர் சிவம்விளங்க ஓங்குவிக்கும் கண்மணி ஆம்னங்கள் ராமலிங்கன் நல்ல அருட்பாமுறையை துங்கமுற மானாதொழு. பராபரம் கோதகலம் அனாமயம் போதநிலை பகாநலம் வாதமறு சுகோதயம் பாதிதமிழ் நிராமயம் காரகமதில்லாத சஞ்சீவி நல் நிராசை கொண்டாருடைய நிகேதனம் சூதமுரல். வாராத இன்பார இணை முன்னாளில் வந்தே அருளி மகாபலம் சேரவருள் விராவு செம்பாத நம ராமலிந்தார் மனதில் ராதசந்தோட நம ராமலிங்காய நம ராமலிங்காய நம. வாய் மணக்குற மனமெல்லாம் மணக்க வையம் வானகம் மற்றுள மணக்க தூய் மணத்த மாமறை முடி மணக்க தூய வாகம தொல் சிற மணக்க. தாய் மணக்குறும் கருணை நாய் என் தலை மணக்குற தரித்த பூங்கழல்கள் எய்மணத்த சண்முக சிவகுருவோம் ராமலிங்க ஓம் சிவாய சர்க்குருவோம். திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே. உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சி எது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவு பெருந்தாயாம். மறுவிளங்கு குழல்வள்ளி மகிழ்ந்தொருபால் விளங்க வயங்குமணி புது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே. அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் மலைக்குட்படும் பரம்பொருளே அன்பெனும் கரத்தமுரமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேருளியே அன்புருவாம் பரசிவமே. ஞாயிற்றுக்கிழமை 2019 ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 27ஆம் நாள் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மநேய சகோதர சகோதரிகளையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்விற்கு வந்தனம் கூறி வருக என வரவேற்கின்றோம். தன்மார்க்கம் அறிவோம் என்ற இந்த மாதாந்திர நிகழ்ச்சியை 5வது மாதமாக நடைபெறவிருக்கிறது. இந்த தலைப்புக்குரிய கையேட்டை அன்பர்களுக்கு முன்னதாகவே வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தோம். இந்த தலைப்பில் தெய்வ திரு பேராசிரியர் டாக்டர் வை நமசிவாய மையா தன்னுடைய உரையை முதலில் அளிப்பார்கள். அதைத் தொடர்ந்து வழக்கம்போல் சத்வசார கேள்வி பதில் இருக்கும். தெய்வ திரு பேராசிரியர் டாக்டர் வை நமசிவாய மையா அவர்களை வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் நம் அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். தற்போது தெய்வ திரு ஜெயராஜ் ஐயா சில அருட்பாக்களை பாடுவார்கள்.
அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, சாதி குளம் சமயமெல்லாம் தவிர்த்தனை மேல் ஏற்றி தனித்திரு அமுதளித்த தனித்தலைமை பொருளே, மதம் என்றும் சமயம் என்றும் சாத்திரங்கள் என்றும் பண்ணுகின்ற தேவர் என்றும் மற்றவர்கள் வாழும் பதம் என்றும் பதமடைந்த பக்தர் அனுபவிக்க பட்ட அனுபவங்கள் என்றும் கற்பளவா விரிந்த விதம் ஒன்றும் தெரியாதே மயங்கிய என் தனக்கே வெட்ட வெளியா அறிவித்திட்ட அருள் இறையே. பரவெளியே நடுவெளியே உபசாந்த வெளியே பால்வெளியே முதலாக ஏழு வெளிக்கப்பாலும் விரும்பிய மாம் மறைகளெல்லாம் தனித்தனி சென்றளைந்தும் மெய்யளவு காணாதே மெழிந்திழைத்து போற்ற உறவில் அவை தேடிய அவ்வெளிகளை தன்னுள் அடக்கும் வெளியாய் கரையர நின்றோங்குகின்ற சுத்த சிவ வெளியே கணிந்த நடத்தரசே என் கருத்தும் அணிந்தருளே. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.
நன்றி ஜெயராஜயா. இன்றைய தலைப்பு வள்ளலார் வாக்கில் சிறு விண்ணப்பம். நமசிவாய மையாவை மீண்டும் ஒரு முறை வரவேற்று அவரது பேச்சை தொடங்க அழைக்கிறேன்.
அருட்பெரும் ஜோதி, அருட் பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, திரு அருட்பிரகாச வள்ளலார் திரு அடிகளே சரணம். எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய திருவடிகளை வணங்கி நம்மை அகத்தும் புறத்தும் ஆண்டு கொண்டு எழுந்தருளியிருக்கின்ற வண்ண வல்லற்பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி ஆன்மனேய ஒருமைப்பாட்டுமை அன்பர்களாய் செவிமடுத்துக் கொண்டிருக்கிற அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் வள்ளற் பெருமானுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வள்ளல் பெருமானுடைய கருத்துக்களை அவர்கள் எந்த பொருளிலே கூறினார்களோ அந்த பொருளிலேயே புரிந்து கொள்ள வேண்டும், அதை வாழ்க்கையில் பயிற்சி செய்ய வேண்டும் என்பது வள்ளலார் கல்வி பயிற்சி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய அடிப்படை கொள்கை. அதை ஒட்டி வள்ளலார் வாக்கில் சிறு விண்ணப்பம் என்கின்ற தலைப்பிலே வள்ளலார் பெருமான் எழுதிய உரைநடை விண்ணப்பங்களில் ஒன்றான சிறு விண்ணப்பத்தில் உள்ள கருத்துக்களை இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விண்ணப்பம் என்கிற சொல் வேறொரு வடிவத்திலே மக்களிடையே உலவி வருகிறது. வேண்டுதல் என்கிற சொல் மிகவும் பழக்கமான சொல். நாம் கடவுள் வழிபாட்டில் மிகவும் ஈடுபாடோடு இருக்கிறோம். பெரும்பாலானோர் கடவுள் வழிபாட்டில் ஏதாவது ஒரு முறையில் திருக்கோயிலுக்கு செல்லுவது, சடங்குகளை செய்வது, கூடி வழிபடுதல் என்கின்ற முறையிலே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் நாம் பேசுகிற பொழுது ஐயா எங்கு சென்று வந்தீர்கள் என்று கேட்டால் ஒரு வேண்டுதல் சென்று வந்தேன் என்று சொல்லுகிறார்கள். வேண்டுதல் என்கிற சொல்லுக்கு எல்லாருடைய மனதிலேயும் ஒரு ஆழமான பொருள் உண்டு. நாம் கடவுளிடம் ஒரு நன்மையை வேண்டி நம்முடைய விருப்பத்தின்படி ஒரு செயலை அல்லது நிகழ்வை வேண்டி வழிபாடு செய்து வருதல் என்கிற பொருள் உண்டு. இந்த வேண்டுதல் என்கிற சொல் விண்ணப்பத்தோடு ஒரே பொருளாக கருதப்படுகிற ஒரு சொல்தான். விண்ணப்பம் என்பது வேண்டுகோள், முறையிடுதல், கோரிக்கை என்கின்ற பல சொற்களை கொண்டது. குறை தீர்க்க வேண்டுதல் என்று நாம் மிக எளிதாக பேசுகிறோம். உதவி செய்ய வேண்டுதல் என்று நாம் பலரிடம் கூறுகிறோம். அதே போல அருள் செய்ய வேண்டுதல் என்று இறைவனிடம் கேட்பது இயல்பு, பழக்கம். வள்ளலார் பெருமான் அவர்கள் நமக்கு பாடல்களின் மூலமாகவும் உரைநடைகளின் மூலமாகவும் பல விண்ணப்பங்களை தந்து உதவி இருக்கிறார்கள். நம் சார்பிலே அவர்கள் இறைவனிடம் வேண்டியிருக்கிறார்கள். அதை படிக்கின்ற பொழுது, அதனுடைய பொருள் ஆழத்தை உணர்கின்ற பொழுது, யாரிடம் விண்ணப்பிப்பது என்கின்ற உண்மை நமக்கு புரிகிறது. பிள்ளையாக இருந்தால் தன்னை காப்பாற்றி வளர்க்கின்ற தந்தை தாயிடம் விண்ணப்பிப்பார்கள். மாணாக்கரானால் ஆசிரியரிடம் விண்ணப்பிப்பார்கள், இந்த ஐயப்பாட்டை நீக்கி அருளுங்கள் என்று. மக்களாக இருந்தால் இந்த துன்பத்தில் இருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று அரசிடம் விண்ணப்பிப்பார்கள். உயிர்களாகிய நாம் எல்லோருமே கடவுளிடம் விண்ணப்பித்துக் கொள்ளுகிறோம் நம்மை காப்பாற்றுங்கள். ஆக விண்ணப்பம் என்பது பொதுவான ஒரு சொல்லாகவும் நம் வாழ்க்கையோடு வாழ்க்கையாக இணைந்து பிரிக்க இயலாத ஒரு செயலாகவும் கிடைப்பதை நாம் காணலாம். வள்ளற் பெருமான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவராகிய தன் தந்தையிடம் விண்ணப்பிக்கின்றார். வள்ளலார் பெருமான் தந்தையாகவும் தாயாகவும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பார்க்கிறார். பல பாடல்களிலே அவர் கடவுளை அழைத்து பாடுகின்ற பொழுது தந்தை என்றும் தாய் என்றும் தான் பாடுகிறார். அருட்பெரும் ஜோதி என் அம்மையோடு அறிவு ஆனந்தமாம் அருட்பெரும் ஜோதி என் அப்பன் என்று பேசுகிறார். ஆதலால் அவர் பாடுகின்ற பாடலிலும் அவர் எழுதியிருக்கின்ற உரைநடைகள் போன்ற வாசகங்களிலும் எடுத்து பார்த்தால் அங்கே இருப்பதெல்லாம் விண்ணப்பம்தான் இருப்பதை நாம் காணலாம். விண்ணப்பம் என்கிற சொல் இல்லை என்றாலும் கூட, வேண்டுகோள் முறையிடுதல் என்கிற சொல்கள் இல்லை என்றாலும் கூட, பாடலினுடைய மையக்கருத்து விண்ணப்பமாகவே இருப்பதை நாம் காண முடிகிறது. வள்ளலார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை தன் தந்தையாக கொண்டதினாலே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இவரை செல்வ பிள்ளையாகவும் கொண்டிருப்பதினாலே அவர்களிடம் தந்தை மகன் என்கின்ற உறவு அப்படியே படிந்து கிடக்கிறது. அதை இந்த விண்ணப்பங்களிலே பார்க்கலாம். வள்ளலார் பெருமான் ஒரு மிக அருமையான கருத்தை பிள்ளைப்பெரு விண்ணப்பம் என்கின்ற பதிகத்திலே ஒரு பாடலிலே பதிவு செய்கிறார்கள். 70வது பாடல் அது. அந்த பாடலிலே சொல்லுகிறார்கள், நீ என்னுடைய தந்தை, திருச்சபையிலே விளங்குகிற எந்தை நீ, ஆதலால் நின்பால் உரைத்தல் என் ஒழுக்கம் என்று பாடுகிறார்கள். தரைத்தலத்து என எழுமையும் என்று தொடங்குகிற பாடலிலே இந்த கருத்தை பதிகிறார்கள். நின்பால் உரைத்தல் என் ஒழுக்கம் என்று அந்த சொல்லினுடைய ஆழத்தை சிந்தித்து பாருங்கள். அதை போல அடுத்து வருகின்ற பாடலிலும் கைத்தலத்து கைதலத்து என்று என்று தொடங்குகிற பாடல்களிலும் நின் திருமுன் விண்ணப்பம் செய்தல் என் ஒழுக்கம் என்று பேசுகிறார். ஆதலால் தந்தையிடம் விண்ணப்பிப்பதும் ஒழுக்கம் என்று வற்புறுத்துகிற அளவுக்கு ஒரு முறையை நமக்கு பெருமானவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்றுதான் நாம் கொள்ள வேண்டும். அடியார்களாகிய நாம் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்வது ஒழுக்கம் என்று நாம் இதற்கு பொருள் கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கும் அடியார்களுக்கும் உள்ள உறவிலே சிறப்பு உறவாக தந்தை பிள்ளை உறவு இருப்பதினாலே பெருமான் அவர்கள் அதை ஒழுக்கம் என்றே சொல்லுகிறார்கள். நாமும் பெருமான் அவர்களை பின்பற்றி அந்த ஒழுக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செயலாக கொண்டு வரலாம். வள்ளலாரின் விண்ணப்பங்கள் பாடல்களாகவும் மலர்ந்திருக்கின்றன, உரைநடைகளாகவும் நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கின்றன. பாடல்களை எடுத்து பார்த்தால் முதல் திருமுறையிலே உள்ள விண்ணப்ப கலிவன்பா என்பது விண்ணப்பம் என்கிற சொல்லையே தன்னுடைய தலைப்பாக பெற்றிருக்கிறது. 417 கன்னிகளை உடைய மிக நீண்ட ஒரு பாடலாகவே ஒரு நூலாகவே திகழ்கிறது. இது அல்லாமல் 6 திருமுறைகளிலும் விண்ணப்பம் என்கின்ற தலைப்பிலேயே பல மாலைகள் காணப்படுகின்றன. வேறு தலைப்புகள் இருந்த போதிலும் கூட அந்த பாடல்களிலே விண்ணப்பம் என்கிற சொல், வேண்டுகோள், முறையிடுதல் என்கிற சொல்லெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆக பல பாடல்களிலே இந்த விண்ணப்பங்களை நம்மால் காண முடிகிறது. பாடல்கள் தவிர உரைநடை 4 வள்ளற் பெருமானால் நமக்கு அருளப்பட்டிருக்கின்றன. சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பம், சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெரு விண்ணப்பம், சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான விண்ணப்பம், சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம் என்கிற 4 விண்ணப்பங்கள் திருவருட்பா உரைநடை பகுதியிலே மிகச் சிறப்பான முறையிலே கருத்துகள் உள்ளடக்கிய உள்ள ஒரு பகுதியாக மிளிர்கிறது. சிறு விண்ணப்பம் என்கிற அந்த தலைப்பிலே உள்ள முதல் விண்ணப்பமே இன்று நம்மாலே இங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. வள்ளலார் திருக்கையாலே எழுதப்பட்டது என்று இதை அறிஞர் அருட்பா அறிஞர் பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை படம் எடுத்தும் தன்னுடைய பதிப்பிலே வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த முதற் பத்தியிலே காணப்படுகின்ற சிறு விண்ணப்பங்களை என்கிற சொல்லையே இதனுடைய தலைப்பாக நாம் கொள்ளுகிறோம். அப்படி அமைந்திருக்கிறது என்ற குறிப்பும் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அதனாலே வள்ளலாருடைய திருவாக்காலே சிறு விண்ணப்பம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று நாம் கொள்ள வேண்டும். இந்த விண்ணப்பத்தினுடைய கருத்துக்களை பார்ப்பதற்கு முன்பு விண்ணப்பம் எப்படி எழுத வேண்டும் என்கின்ற ஒரு அமைப்பை நமக்கு வள்ளலார் பெருமான் வகுத்து தருகிறார்கள். விண்ணப்பத்திற்கு ஒரு இலக்கணத்தை தந்திருக்கிறார்கள் என்று நாம் கொள்ள வேண்டும். கடவுளை முதலிலே அழைக்க வேண்டும். அதன் பின் விண்ணப்பத்தை கேட்டருள வேண்டுதல் செய்ய வேண்டும். தன்னுடைய விண்ணப்பம் குறையுடைய உரை என தள்ளிவிடாது ஏற்க வேண்டும். விண்ணப்பங்களில் உள்ள குறைகளையெல்லாம் குணங்களாக கொள்ளுதல் வேண்டும். அதன் பின்பு அடுத்த நிலையிலே உயிர் உணர்ச்சியின்றி இருந்த நிலை என்று விண்ணப்பங்களுடைய பொருள் எதுவோ, அந்த மையப்பொருள் எதுவோ அதை வரிசைப்படுத்தி கூறி விண்ணப்பங்களை நிறைவு செய்கின்ற நிலையிலே நம்மையும் நம்மை போன்ற மனித தேகத்தை பெற்ற மற்றவர்களையும் நித்தியர்களாக்கி வாழ்விக்க வேண்டும் என்றும் அடியார்களாகிய எங்கள் மனதில் இவையெல்லாம் பற்றக்கூடாது என்றும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் நிலவ வேண்டும் என்றும் பெருமான் அவர்கள் மூன்று பெரும் விண்ணப்பங்களை அதிலே நிறைவாக பேசுகிறார்கள். சிறு விண்ணப்பத்திலே வேண்டுதல் என்று வருகின்ற பகுதி முழுவதுமே நாம் விண்ணப்பம் என்றே கொள்ளலாம். அல்லாமல் நிறைவிலே பெருமானவர்கள் மிகச் சிறப்பான கருத்துகளாக வற்புறுத்துவதையும் நாம் விண்ணப்பத்தின் மையக்கருத்து என்று கொள்ளலாம். முதல் முதலாக பெருமானவர்கள் எப்படி விண்ணப்பத்தை தொடங்குகிறார்கள் என்பதை சிறிது கவனிப்போம். நாம் கடவுளை வழிபாடு செய்கின்ற பொழுது முதற்கண் கடவுளை அழைக்க தெரிந்து கொள்ள வேண்டும். உலகியலிலும் கூட மிகப்பெரிய அதிகார நிலையிலே இருப்பவர்களை அல்லது பெரியவர்களை அல்லது அறிஞர்களை நாம் சென்று சந்திக்கின்ற பொழுது அவர்கள் பெருமைக்குரியவர்கள் என்பதனாலும் நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள் என்பதனாலும் அவர்களை ஒரு உறவு சார்ந்த சொல்லாலோ அன்பாலோ அவர்களை விழித்தல் என்றால் அழைத்தல், அவர்களை அழைத்து நாம் பேசத் தொடங்குகிறோம் அல்லது விண்ணப்பம் செய்ய தொடங்குகிறோம். இதற்கு ஒரு எளிமையான எடுத்துக்காட்டு என்றல்ல என்று பார்த்தால் நம்முடைய வீட்டிலே உறவிலேயே பார்க்கலாம். அப்பாவிடம் பேசுகின்ற பொழுது அப்பா என்று அழைத்துதான் பேசுகிறோம். அதே போல ஆசிரியரிடம் பேசுகிற பொழுது ஐயா என்று அழைத்துதான் பேசுகிறோம். ஆக முதலிலே இந்த உறவை இந்த உணர்வை அடிப்படையாக நாம் அமைத்து கொண்டு அதன் பின்பு பேசத் தொடங்குகிறோம், நம்முடைய கருத்துக்களை தெரிவிக்க தொடங்குகிறோம். வள்ளலார் பெருமான் மிக மிக அருமையாக இந்த விண்ணப்பத்தை தொடங்குகிறார்கள். அப்படி தொடங்குகின்ற பொழுது கடவுளை அழைக்கிறார்கள், விழிக்கிறார்கள். கடவுளை அழைக்கின்ற பொழுது கடந்த நிலையிலே உள்ள கடவுளுடைய இயல்புகள் பலவற்றில் சிலவற்றை தேர்ந்து எடுத்து அவற்றையெல்லாம் திருக்குறிப்பு திருவார்த்தைகள் என்ற பெயராலே அறிமுகப்படுத்தி நமக்கு வழிகாட்டுகிறார்கள். கடந்த நிலையிலே உள்ள கடவுள் என்பதால் அவர் சமய கடவுள் அல்ல, மதங்களிலே குறிப்பிட்டிருக்கிற கடவுள் அல்ல, அவருக்கு பெயர் ஏதும் இல்லை. ஆதலினால் அவர் குறிப்பிடுவது அந்த கடவுளினுடைய இயல்பு, அந்த இயல்புகளை வரிசைப்படுத்துகிறார். ஆனால் கடவுளுடைய இயல்புக்கோ அளவு இல்லை, அளவு கடந்த இயல்பு, அளவு கடந்தவைகளாக இருப்பதனாலே பெருமான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவற்றிலே சிலவற்றை தேர்ந்தெடுக்கிறார். சிலவற்றை தேர்ந்தெடுத்து அவற்றை வரிசைப்படுத்துகிறார். அப்படி வரிசைப்படுத்துகின்ற பொழுது இயற்கை உண்மையர் என்றும் இயற்கை அறிவினர் என்றும் இயற்கை இன்பினர் என்றும் என்று தொடங்கி 18 திருக்குறிப்பு திருவார்த்தைகளை பேசுகிறார்கள். இந்த 18 திருக்குறிப்பு திருவார்த்தைகளிலும் கடவுளுடைய அருள் இயல்புகளை நாம் பார்க்கிறோம். இப்ப எடுத்துக்காட்டாக முதலிலே உள்ள 3 திருக்குறிப்பு திருவார்த்தைகளை நாம் பார்த்தோம் என்றால் இயற்கை உண்மையர், இயற்கை அறிவினர், இயற்கை இன்பினர் என்று வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள். உண்மை, அறிவு, இன்பம். கடவுள் உண்மை, அறிவு, இன்பமாக இருக்கிறார். இந்த மூன்றையும் இணைத்தால் கடவுள் உண்மை, அறிவு, இன்பம் என்று பிரிக்க முடியாத ஒரு பொருளாக இருக்கிறார். இந்த மூன்று இயல்புகளும் அடிப்படை இயல்பு. இதை வடமொழியிலே சத், சித், ஆனந்தம், சச்சிதானந்தம் என்று சொல்லுவார்கள். அடுத்ததாக பார்த்தால் நிர்குணர் என்றும் சிற்குணர் என்றும் என்று பெருமான் அவர்கள் கூறுகிறார்கள். அவர் மாயையினுடைய குணங்களை உடையவர் அல்லர், ஏனென்றால் அவர் மாயையை கடந்தவர். ஆனால் அவர் அருள் குணமுடையவர், ஆதலினாலே அவர் சிற்குணம் உடையவர். அடுத்த இரண்டு குணங்கள் நித்தியர் என்றும் சத்தியர் என்றும் என்று சொல்லுகிறார். நித்தியர் என்றால் என்றும் நிலையானவர், சத்தியர் என்றால் உண்மையானவர். அடுத்த இரண்டு சொற்களிலும் ஏகர் என்றும் அநேகர் என்றும் என்று கூறுகிறார். ஏகர் என்றால் ஒருவர், அநேகர் என்றால் பலரா. இவ்வுலகிலே உள்ள மனிதர்கள் அனைவரும் பல பல தெய்வ வடிவிலே அவரை வழிபாடு செய்வதனாலே பலர் என்று கூறுகிறார். ஆக ஏகர் அநேகர் என்கிற ரெண்டு சொல்லையும் பெருமான் அவர்கள் அடுத்தடுத்து எழுதுகிறார்கள். ஆதியர் என்றும் அனாதியர் என்றும் என்று அடுத்து கூறுகிறார்கள். ஆதியர் என்றால் மிக பழமையானவர் என்று அர்த்தம். ஆதி என்பதற்கு பழமை என்பது பொருள். எவ்வளவு பழமையானவர் என்கிற கேள்வி நமக்குள் எழுமல்லவா? அதற்கு அடுத்து சொல்லாலே பதில் சொல்லுகிறார், அனாதியர் என்று பதில் சொல்லுகிறார். அனாதியர் என்றால் என்று எந்த தொடக்க காலத்தில் இருந்து அவர் இருக்கிறார் என்று நம்மாலே உணர முடியாதவர் என்று பொருள். அதனால கால தொடக்கத்தை கடந்தவர் என்று பொருள். ஆதியர் அனாதியர் என்று அவர் அமலர் என்றும் அருப்பெரும் ஜோதியர் என்றும் பேசுகிறார். அமலர் மலம் அற்றவர் என்றும் அருட்பெரும் ஜோதியர் அருளே ஆகிய பேரறிவு உடையவர் என்று பேசுகிறார். மிக அருமையான சொல் அருட்பெரும் ஜோதியர். பெருமான் அவர்களுடைய பாடல்களையே பயின்று வருவது சன்மார்க்க சங்கத்து அன்பர்கள் எல்லாம் மந்திரமாக கொண்டது. அந்த அருட்பெரும் ஜோதி உருவம் என்பதும் பொருள் என்பதும் அன்பர்கள் மனதிலே பதிகிற அளவிலே பெருமான் அவர்கள் அகவதிலே பாடியிருக்கிறார்கள். இங்கே திருக்குறிப்பு திருவார்த்தையாகவும் நமக்கு எடுத்து தந்திருக்கிறார்கள். சமயம் கடந்த நிலையிலே உள்ள கடவுளை குறிக்கின்ற மிக எளிதான அனைவராலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சொல்லாக விளங்குகிறது. அந்த சொல்லை பெருமான் அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அற்புதர் என்றும் நிரதிசயர் என்றும் அடுத்து இரண்டு சொற்களை பெருமான் அடுக்குகிறார்கள். அற்புதர் என்றால் புதுமையானவர், நிரதிசயர் என்றால் ஒப்பு உயர்வு இல்லாத ஒரு ஆச்சரியமானவர் என்று பொருள். அடுத்தது ஒரு மூன்று சொற்களை அடுக்குகிறார்கள். எல்லாம் ஆனவர் என்றும் எல்லாம் உடையவர் என்றும் எல்லாம் வல்லவர் என்றும் பெருமான் கூறுகிறார்கள். முதலிலே சொன்ன மூன்று சொல் போல இந்த நிறைவிலே சொல்லுகின்ற 16, 17, 18 திருக்குறிப்பு திருவார்த்தையும் மிக ஆழமான பொருள்கள் உடையது. கடவுள் எல்லாமாக இருக்கிறார். அவர் எல்லா பொருள்களையும் உடையவராகவும் இருக்கிறார். அவர் எல்லாம் செய்ய வல்லவராகவும் இருக்கிறார் என்ற மூன்று ஆழமான கருத்துக்களை பெருமான் இதிலே அடுக்கியிருக்கிறார். எல்லாமாக இருக்கிறார் என்ற இந்த மூன்று கருத்துகளுமே நம்முடைய தமிழ் அருளாளர்களினாலே பல வகைகளிலே நமக்கு ஏற்கனவே கூறப்பட்டிருக்கின்றன. அதை எளிய முறையிலே உரைநடையிலே பெருமான் நமக்கு தருகிறார். கடவுளுடைய இயல்பு ஒன்றாகவும் உடனாகவும் வேறாகவும் இருத்தல் என்று நம்முடைய தமிழருளாளர்கள் தன்னுடைய பாடல்களிலே கூறியிருக்கிறார். அதை நாம் எளிதாக உரைநடையிலே புரிந்து கொள்ளுகிற வகையிலே பெருமான் அவர்கள் இந்த மூன்று சொற்களின் மூலமாக நமக்கு கடவுளுடைய இயல்பை சொல்லுகிறார். இப்படி கடவுளுடைய இயல்பை சொல்லிக்கொண்டே சென்றால் அது எல்லையில்லாமல் இருப்பதினாலே நம்மாலே இயலாது என்கிறத என்பதை உணர்த்துவதற்காக பெருமான் அவர்கள் முதலிய திருக்குறிப்பு திருவார்த்தைகளாலே என்று அடுத்து எழுதுகிறார்கள். முதலிய என்று சொல்லுவதனாலே இவை முதலாக இன்னும் பல என்கிற குறிப்பை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அப்படி பல திருக்குறிப்பு திருவார்த்தைகளினாலே யார் கடவுளை துதிக்கிறார்கள் என்ற கேள்விக்கு பெருமான் அவர்கள் மிக அழகான பதில் ஒன்றை, ஆழமான பொருளுடைய பதில் ஒன்றை தருகிறார்கள். இப்படி கூறி துதிப்பது சுத்த சன்மார்க்க ஞானிகள் என்று சொல்லுகிறார். அந்த சுத்த சன்மார்க்க ஞானிகள் நான்கு செயல்களிலே ஈடுபட்டிருக்கிறார்களாம். துதித்தல், அதன் பின்பு கருதுதல் என்று சொல்லப்படுகிற நினைத்தல், அதன் பின்பு உணர்தல், அதன் பின்பு கலத்தல் என்று சொல்லப்படுகிற புணர்தல் ஆகிய நான்கு செய்திகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். முதற்கண் பேசுவது துதித்தல். துதித்தல் நாவினாலே நடக்கக்கூடியது. அப்படி துதிக்கின்ற பொழுது இந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளினாலே அந்த சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதிக்கிறார்களாம். சுத்த சன்மார்க்க ஞானிகள் கடவுளுடைய அருள் பெற்றவர்கள். அந்த அருள் பெற்றமையினாலே கடவுள் நிலை அவர்களுக்கு உணர்த்தப்பெறுகிறது. அவர்கள் உணர்த்தப்பெற்ற அளவிலே கடவுளை துதிக்க தொடங்குகிறார்கள். அவர்கள் எல்லையில்லாத திருக்குறிப்பு திருவார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கக்கூடும். ஆனால் மனித அறிவிலே நம்மாலே எவ்வளவு புரிந்து கொள்ள முடியுமோ அந்த சொற்களை மட்டும், எளிதான சொற்களை மட்டும் எடுத்து கொடுத்து பெருமான் அவர்கள் முதலிய என்று எழுதுகிறார்கள். இந்த அருமையை நாம் படித்து படித்து அனுபவிக்கலாம். அப்படி துதித்து விளங்குகிற அருட்பெருஞ்சோதி கடவுளை தனித்தலைமை பெரும்பதியாகிய பெருங்கருணை கடவுளே என்று விளிக்கிறார். அவர் கடவுள் பெரும் கருணையுடைய கடவுள். அவர் பதி தலைவர், அவர் பெரும் தலைவர், அவர் தலைமை தலைவர், அவர் தனித்தலைமை பெரும்பதி என்று குறிப்பிடுகிறார். இந்த சொற்களில் எல்லாம் மிக ஆழமான பொருள் உண்டு. தனி என்பதினாலே வேறு ஒருவர் அவருக்கு ஈடு இல்லை என்று பெயர். தலைமை என்பதினாலே ஏனைய தலைவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கெல்லாம் இவர் தலைவராக விளங்குகிறவர் என்கின்ற பொருளிலே தனித்தலைமை என்கிற சொல் அமைந்திருக்கிறது. பெரும்பதி என்று சொல்லுவதினாலே பதி என்று சொல்பவர்களுக்கெல்லாம் பதியாக இவர் விளங்குகிறார் என்று நமக்கு புரிகிறது. அப்படி தனித்தலைமை பெரும்பதியாக விளங்குகிறவர் நமக்கெல்லாம் பெரும் கருணையை செய்வதினாலே பெரும் கருணை கடவுள் என்று பெருமான் அவர்கள் சொல்லுகிறார். கடவுளுடைய இயல்பு பதினெட்டையும் கூறி வந்தவர்கள் அருட்பெரும் ஜோதியர் என்று மிகச் சிறப்பாக கூறி நமக்கு புலப்படுகிற உயிர்களினாலே உணரப்படுகின்ற கடவுளுடைய பேரியல்பாகிய கருணையை இங்கே சிறப்பாக கூறி கடவுளை அழைக்கிறார்கள். பெரும் கருணை கடவுளே என்று சொல்லி அந்த கருணையை மிக உயர்த்தி சிறப்பாக பேசுகிறார். ஆக கடவுளை அழைப்பதற்கு பெருமான் அவர்கள் சுத்த சன்மார்க்க ஞானிகள் எப்படி துதிக்கிறார்கள் என்று எடுத்துக்காட்டினை கூறி நமக்கு வழிநடத்துகிறார்கள். நம்மாலே இயலவில்லை என்றாலும் கூட நாம் பெருமான் அவர்கள் கூறியிருக்கிற இந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளை பயன்படுத்தி நாம் கடவுளை அழைக்கலாம், துதிக்கலாம். இனி அடுத்தபடியாக அந்த பத்தியினுடைய நிறைவிலே விண்ணப்பத்தை கேட்டருள வேண்டும் என்று முதல் விண்ணப்பத்தை, திரு விண்ணப்பத்தை முறையிடுகிறார்கள். தேவரீர் திருவருள் சமூகத்தில் துரும்பினும் சிறியேமாகிய யாங்கள் சிற்றறிவால் செய்து கொள்ளும் சிறு விண்ணப்பங்களை திருச்செவிக்கு ஏற்பித்து அருளி எங்களை ரட்சித்து அருளல் வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தோடு அந்த முதல் அழைப்பை நிறைவு செய்கிறார். சிறியேம் என்றால் சிற்றறிவு உடையவர்கள். அதனை பெருமான் அவர்கள் விரித்து கூறுகிறார்கள். நாமெல்லாம் சிற்றறிவுடையவர்கள், கடவுள் பேரறிவுடையவர். சிற்றறிவுக்கும் பேரறிவுக்கும் என்ன வேறுபாடு என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மனித அறிவை நீங்கள் சிறிது ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால், நாம் ஒரு பொருளை அறிய வேண்டும் என்றால் அறிய தொடங்குவோம், விட்டு விடுவோம், பின்னர் மீண்டும் தொடங்குவோம், இன்னொரு பகுதி அறிந்த பின் விட்டு விடுவோம். ஆக விட்டுவிட்டு அறிதல் என்பது மனித அறிவுக்கு இயல்பு. அறிந்ததை மறக்கவும் கூடும், மீண்டும் நினைவுபடுத்தி அறியவும் தொடங்குவோம். ஒரு பொருளை அல்லாமல் எல்லா பொருள்களையும் ஒரே நேரத்திலே நம்மாலே அறிய முடியாது. ஆனால் கடவுளுடைய அறிவு, பேரறிவு ஒரே நேரத்தில் ஒரு கணத்தில் எல்லா பொருள்களையும் அவற்றின் எல்லா இயல்புகளையும் முழுவதும் ஒருங்கே சுட்டி அறியாமல் தானே உணரக்கூடிய அறிவு. ஆதலினாலே அது பேரறிவு, ஒப்பு ஓமையே கிடையாது. அதனால பெருமான் அவர்கள் அந்த பேரறிவிடம் விண்ணப்பம் செய்கிற நாம் நம்முடைய சித்தறிவை உணர்ந்து எவ்வளவு அந்த கடவுளை விண்ணப்பிக்கின்ற பொழுது தாழ்வோடு பணிவோடு, தாழ்வு என்றால் இங்கே பணிவு என்று பொருள், பணிவோடு நாம் விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை குறிப்பதற்காகவே அவர்கள் இதை மிக அழகாக விரித்து எழுதியிருக்கிறார்கள். கடவுளுடைய திருச்செவிக்கு ஏற்பித்து அருளி எங்களை ரட்சித்து அருளல் வேண்டும் என்று பெருமான் அவர்கள் அந்த விண்ணப்பத்திலே குறிப்பிடுகிறார். இனி இந்த அருளல் வேண்டும் என்று பெருமான் நிறைவு செய்து அடுத்த விண்ணப்பத்தியை தொடங்குகிற பொழுது ஒரு அருமையான கருத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். விண்ணப்பத்தை கேட்டருளல் வேண்டும் என்பது அவர்களுடைய முதல் வேண்டுகோள், திருச்செவிக்கு ஏற்பித்து அருளி என்று சொல்லி. ஆனால் அதை தொடர்ந்து வருகிற பத்தியிலே அதனிலும் ஆழமாக ஒரு கருத்தை கூறுகிறார்கள். இந்த விண்ணப்பத்தை ஏற்க வேண்டும், எப்படி ஏற்க வேண்டும் என்றால் அதனுடைய உரிமை நோக்காது ஏற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உரிமை என்றால் இந்த இடத்திலே தன்மை என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். அதனுடைய தன்மையை நோக்காது இதை ஏற்று அருள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த விண்ணப்பத்தினுடைய தன்மை என்ன, பெருமான் அவர்கள் இங்கு சொல்லுகின்ற உரிமை என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். அந்த விண்ணப்பத்திலே பெருமான் அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள், கணித்து பாருங்கள். பெருமான் அவர்கள் குறிப்பிடுவதை சுருக்கமாக இங்கே குறிப்பிடுகிறேன். கருணாநிதியாகிய கடவுளே, யாங்கள் விண்ணப்பிக்கின்ற அற்ப வாசகத்தில் உரிமை நோக்காது அங்கீகரித்தருளி எங்களை காத்தருளல் வேண்டும். ஏன் உரிமை நோக்காது என்று குறிப்பிடுகிறார்கள் என்றால், அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருப்பதோ ஒரு சுத்த ஞான வழியில், அவர் ஒப்பு உயர்வு சிறிதும் குறிக்கப்படாத தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதியாய் விளங்குகின்றார். சுத்த சன்மார்க்க ஞானிகளெல்லாம் திருக்குறிப்பு திருவார்த்தைகள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அவர்களைப் போல வேதங்களும் ஆகமங்களும் கடவுளரைனுடைய இயல்புகளை நிறைய பேசியிருக்கின்றன. ஆனால் அவைகளும் முழுதாக பேச இயலவில்லை. அதனால் கடவுள் பெருமைக்கு ஏற்ற பெரும் சிறப்புடைய சொற்களை எடுத்துச் சொல்ல இயலவில்லை. நாமோ சிற்றறிவுடையவர்கள், நாம் சொல்லுகிற சொற்கள் அந்த அளவு சிறப்பாக அமைவதில்லை, அமையவும் இயலுவதில்லை. அதனாலே பெருமான் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நாங்கள் எல்லாம் சிறியேன், நாங்கள் திருச்சி முகத்திலே விண்ணப்பம் செய்கிறோம், எங்களுக்கு அவ்வளவு சிறப்பான பெருமையுடைய சொற்களை பயன்படுத்த தெரியவில்லை. இதை தாங்கள், இந்த தன்மையை, நாங்கள் குறையுடைய சொற்கள் சொல்லுகின்ற இந்த தன்மையை நீங்கள் மனதிலே கொள்ளாது, இந்த விண்ணப்பத்தை ஏற்க வேண்டும் என்று பெருமானவர்கள் உரிமை நோக்காது என்கின்ற சொல்லாலே மிக அழகாக பேசுகிறார். ஆக உரிமை நோக்காது அங்கீகரித்து அருளல் வேண்டும் என்பது பெருமானுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து இன்னொரு விண்ணப்பத்தையும் அதில் சேர்க்கிறார்கள். எங்களுக்கு நிறைய குறைகள் உண்டு, அதனாலே அந்த குறைகளையோடுதான் நாங்கள் உங்களிடம் விண்ணப்பிக்கின்றோம். அந்த குறைகளையெல்லாம் தேவரீர் மனதிலே கொள்ளாமல் அவற்றையெல்லாம் குணங்கள் எனக் கொண்டு நாங்கள் செய்கின்ற விண்ணப்பத்தை கடைக்கணித்து அருள வேண்டும், கேட்டு கடைக்கணித்து அருள வேண்டும் என்று சொல். குற்றங்களை குணங்களாக கொள்ளுதல் கடவுளுடைய இயல்பு, குற்றங்களையே குணங்களாக கொள்ளுதல் தேவரீர் திருவருள் பெருமைக்கு இயற்கையாதலின் இவ்விண்ணப்பங்களில் குற்றம் குறியாது கடைக்கணித்து அருளி கருணை செய்தல் வேண்டும். நம்முடைய அனுபவமே குற்றமாக இருப்பதினாலே நாம் செய்கிற விண்ணப்பமும் குற்றமாகத்தான் இருக்க முடியும். நம்முடைய அறிவும் நம்முடைய அனுபவமும் குற்றமாக இருப்பதினாலே நாம் அறிவே அனுபவமாக கற்றுக்கொள்ளாதவராக இருப்பதினாலே குற்றங்களுடைய விண்ணப்பங்களைத்தான் நாம் செய்ய இயலும் என்பதை கடவுளுடைய திருச்சமூகத்திலே ஒப்புக்கொண்டு நாம் இந்த விண்ணப்பத்தை செய்கிறோம். இதுவரை பெருமான் அவர்கள் சொல்லி வந்ததை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால், கடவுளிடம் விண்ணப்பம் செய்வதற்கு முன்பு தன்னுடைய குறைகளை எல்லாம் விரிவாக பேசி, இந்த குறைகளினாலேயெல்லாம் நீங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை தள்ளிவிடக் கூடாது என்கின்ற ஒரு அடித்தளத்தை பெருமான் அவர்கள் அங்கே ஏற்படுத்துகிறார்கள். அதன் பின்புதான் கடவுளிடம் அவர்கள் விண்ணப்பிக்க தொடங்குகிறார்கள், மையக்கருத்துக்கு செல்ல இருக்கிறார்கள். மிகவும் விரிவாக இந்த அடித்தளத்தை ஆழமாக பெருமான் அவர்கள் இடுகிறார்கள் என்றுதான் நாம் கூற வேண்டும். இதிலே ஒரு அடிப்படையான தத்துவ கருத்து ஒன்றும் உண்டு. நம்முடைய நிலைமை என்ன என்பது நமக்கு புரிய வேண்டும். நம்மை வழி நடத்துகிறவர் இறைவன், அவன் பேரறிவுடையவன் என்பதும் நமக்கு புரிய வேண்டும். இது ஆழமாக மனதிலே பதிந்தால்தான் நாம் இறைவனுடைய அடியார், நாம் இறைவன் தலைவன், நாம் அவர் பின் செல்லுகின்ற அடியார் என்கின்ற உணர்வு வரும். அந்த உணர்வு எப்பொழுது பலப்படும் என்றால், நானே இவற்றை செய்கிறேன் என்கிற அந்த உணர்வு நம்மிலிருந்து விலகி, தலைவன் நம்மை வழிநடத்துகிறான், நாம் அவர் வழி நடக்கிறோம் என்பதை உணர்ந்தால்தான். அதனால் அதை உணர்ந்த ஒரு உயிர் விண்ணப்பம் செய்வதை நமக்கு உணர்த்துகிறார். இதுவரை அவர்கள் விண்ணப்பத்திலே எழுதி வந்ததையெல்லாம் தொகுத்து பார்த்தீர்கள் என்றால், பெருமான் அவர்கள் தந்தை என்று கடவுளை விழித்தாலும் அழைத்தாலும் பேசினாலும் எப்படி கடவுளுடைய பேரறிவையும் அவர் தன்னை வழிகாட்டுகிறார் என்பதையும் விளக்குகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். சரி, இனி குறைகளையெல்லாம் குணங்களாக கொண்டு கடவுள் உயிர்கள் செய்கின்ற விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டு கருணை செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்ற பெருமான் அடுத்த கருத்துக்கு செல்லுகிறார். உயிர்களாகிய நாங்கள் எந்த நிலையிலே இருந்தோம் என்று கடவுளிடம் சொல்லுகிறார். கடவுள் தெரிந்ததுதானே, கடவுள் செய்வதுதானே, ஆனால் அதை நாம் உணர்ந்திருக்கிறோம் என்பதை பெருமான் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அஞ்ஞான இருள் என்று குறிப்பிடுகிறார்கள். அஞ்ஞான இருளில் ஒன்றும் தெரியாது, உணர்ச்சியின்றி கிடந்த காலம் போக என்று சொல்லுகிறார்கள். இதுவரை நான் பெருமானுடைய பாடல்களையும் கருத்துகளையும் பார்த்த பல நிகழ்வுகளிலே இதை பற்றி நாம் சிறிது சிந்தித்திருக்கிறோம். அஞ்ஞானம் என்று இங்கே குறிப்பிடுவது அறிவு இல்லாத ஒரு சூழலிலே. அறிவு இல்லாத என்றால் முற்றும் இல்லாத என்று பொருள் அல்ல, அறிவு செயல்படாத என்று பொருள். ஏன் அது செயல்படவில்லை என்றால், அது ஒரு மறைப்பு அல்லது இருளிலே ஆழ்ந்து கிடக்கிறது, அதை ஆணவம் என்று தத்துவம் பேசுகிறது. ஆக அந்த அஞ்ஞான இருளிலே ஒன்றும் தெரியாது, தெரியாது என்பதனாலேயே நமக்கு புரிகிறது அறிவு விளக்கம் இல்லை என்று. உணர்ச்சி இன்றி என்பதனாலே அறிவு செயல்படவில்லை என்பதும் புரிகிறது. ஆக விளக்கமும் இல்லை, செயலும் இல்லை. ஒரு உயிருக்கு சிறப்பு இயல்புகள் என்ன? உயிர் அறிகிறது, விரும்புகிறது, செயல்படுகிறது. அறிவு, விளைவு, செயல், இந்த மூன்றும் உயிரினுடைய சுதந்திரமான இயல்புகள். இந்த இயல்புகள் எதுவுமே அங்கே இல்லை, அங்கே மறைப்பு இருக்கிறது, இருள் இருக்கிறது, அது ஆணவமாகிய அஞ்ஞானம் என்று நமக்கு அருளாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக அஞ்ஞானம் ஆகிய இருளிலே ஆன்மா எத்தனையோ காலம் கிடந்தது, எவ்வளவு காலம் கிடந்தது என்று யாரும் கூறுவதற்கு இயலாது. ஆன்மாவிற்கு அறிவு விளக்கம் இல்லாததினாலே அதுவும் அறியாது. அதனாலே அந்த கிடந்த காலம் போக என்கின்ற குறிப்பிலே அவர்கள் அதை எளிதாக சொல்லிவிடுகிறார்கள். ஆக அந்த இருளிலே கிடந்த உயிர்கள் மீது ஆண்டவர் இரக்கம் கொண்டு அந்த உயிருக்கு ஒரு மனித உடம்பை தந்து, அந்த மனித உடம்பு உலவுவதற்கு ஏற்ற சூழல் உள்ள உலகிலே அதை உலாவ விட்டு அந்த மனித உடம்போடு அது உலாவுகின்ற பொழுது அது அனுபவங்களினாலே புரிந்து தூய்மை அடைவதற்காக பல பொருள்களை அந்த உலகிலே படைத்து அந்த உயிரோடு தோன்றா துணையாக இருந்து படிப்படியாக அந்த உயிருக்கு விளக்கம் தந்து ஆணவ இருளை அகற்றி தன்னுடைய நிலைக்கு கடவுள் கருணையினாலே உயர்த்துகின்றார். அப்படி உயர்த்துவதற்கு ஏற்ற வகையிலே அந்தந்த உயிர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்றாற் போல முதிர்ச்சிக்கு ஏற்றாற் போல பிறவியை தருகிறார். அந்தந்த பிறவியிலே ஏற்ற உடம்பும் அவை உலாவதற்குள்ள இடமும் அங்கே அனுபவிப்பதற்குரிய பொருள்களையும் இறைவன் அமைக்கிறார். இதை அருளாளர்கள் ஏழு வகை பிறவிகள் என்று சொல்லுகிறார். ஏழு வகை பிறவிகளை பற்றி எல்லோரும் நாம் அறிந்திருக்கோம். வள்ளலார் பெருமான் இந்த உலகில் உள்ள பிறப்பு வகை ஏழு என்று கூறி அவர்கள் ஒன்றை வரிசைப்படுத்துகிறார்கள். அந்த வரிசையை நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். முதற்கண் வள்ளலார் பெருமான் சொல்லுவது அசையா உயிர்களை பற்றி பேசுகிறார்கள். புல் நெல் மரம் கல் மலை குன்று என்று ஒரு பட்டியலிட்டு காட்டுகிறார்கள். புல் நெல் மரம் எல்லாம் தாவர வகைகள் என்று நாம் பேசுவோம். கல் மலை குன்று இவை உயிருடையதாக எல்லோரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அறிவியல் அறிஞர்கள் உறுதியாக ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நம்முடைய அருளாளர்கள் கல் மலை குன்று முதலியவற்றிற்கும் உயிர் உண்டு என்று பேசியிருக்கிறார்கள். பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். புராணங்கள் என்று சொல்லப்படுகிற பழைய வரலாறுகளிலே அவற்றை பற்றி தெரிவித்திருக்கிறார்கள். புல் நெல் மரம் ஓரியர் என்று அறிவியலும் ஒத்துக்கொள்ளுகிறது, நாமும் உணர்வோம். மிக எளிதான எடுத்துக்காட்டு சிறு குழந்தைக்கு கூட புரியும், தொட்டால் சுருங்கி என்கின்ற செடிதான். ஆக ஓரறிவு உயிர் என்று நாம் சிறு பிள்ளைகளுக்கு அதை பற்றி சொல்லிக் கொடுக்கிறோம். இது ஒரு முதல் பிறவியாக பெருமான் அவர்கள் குறிப்பிடுகிறார். இந்த பிறவி இனங்களிலிருந்து, வர்க்கம் என்றால் இனம், இந்த பிறவி இனங்களிலிருந்து ஒரு மேல் பிறவி இனமாக அடுத்து வருவது ஊர்வன நீர் வாழ்வன. கரையிலே ஊர்ந்து செல்லுகின்றவற்றையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். நீரிலே வாழ்கின்ற மீன், சுறா மீன், திமிங்கலம் போன்றவற்றையும் நீங்கள் அறிவீர்கள். இவையெல்லாம் அடுத்த நிலையிலே உள்ள பிறவிகள். பின்னர் மூன்றாவது நிலையிலே நாம் பறவைகள் பறக்கின்ற அனைத்தையுமே குறிப்பான ஒரு சொல்லினாலே பறவை இனம் என்று நாம் சொல்லலாம். பறவை, யோனி, வர்க்கங்கள் என்று பெருமான் அவர்கள் குறிப்பிட்டிருப்பார். யோனி என்பது வடசொல், பிறவி என்று அதற்கு பொருள். ஆக பரப்பனவையாக பிறந்திருப்பவைகள் எல்லாம் பறப்பதற்கு ஏற்ற உடம்போடு அவை பிறக்கின்றன. ஆக இது மூன்றாவது இனமான பிறவியாகும். பின்னர் பெரும்பாலும் நான்கு காலுடையதாக நடமாடுகின்ற விலங்குகள், அதன் பின்னர் பெருமான் அவர்கள் தேவர்கள் என்றும் பைசாசர், பூதர், அரக்கர் என்றும் ஒரு பட்டியலிட்டு கூறுகிறார்கள். அப்படி ஒரு பிறவியை பெருமான் அவர்கள் வரிசைப்படுத்துகிறார்கள். தேவர் என்று சொன்னால் உயர்ந்தோர் என்று பொருள். அவர்கள் மனித அறிவை விட, மனித சுதந்திரத்தை விட அதிகமாக சுதந்திரம் உள்ளவர்கள். அவர்களுக்கு தேவைப்படுகிற உணவை அவர்களே ஏற்படுத்திக் கொள்ள முடியும், தேடிக்கொள்ள முடியும், உண்டு அனுபவித்துக் கொள்ள முடியும். பைசாசர், பூதர் முதலியவர்கள் எல்லாம் நம்முடைய கண்ணுக்கு புலப்பட மாட்டார்கள் என்றும், அவர்களுடைய கால் பூமியிலே பதியாது என்றும், அவர்கள் கண் இமைக்க மாட்டார்கள் என்றெல்லாம் புராணங்கள் என்று சொல்லப்படுகிற பழைய வரலாற்றிலே பலவாறு எழுதியிருக்கிறார்கள். அரக்கர்கள் என்று, அசுரர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எல்லாம் தேவருக்கு எதிரானவர்கள் என்றும், அவர்கள் அடிக்கடி போரிடுவார்கள் என்றும், மடிவார்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கு. இவற்றிலிருந்து ஒரு உண்மை தெரிகிறது, தேவர் பைசாசர் என்று சொல்லப்படுகிற அந்த பிறவி இனங்கள் எல்லாம் நம்முடைய கண்ணுக்கு புலப்படுவதில்லை. ஆகவே இந்த மனித உடல் அவர்களுக்கு இல்லை, அவைகள் ஒரு நுட்பமான உடலை பெற்றிருக்கின்றன, அவர்கள் மனித கண்ணுக்கு தோன்றுவதில்லை. அவர்கள் அனுபவமும் அவர்கள் வசிக்கின்ற உலகமும் நம்மாலே அறிய முடியாதது ஒன்று என்று தெரிகிறது. ஆக ஒரு ஐந்தாவது நிலையிலே இவையெல்லாம் பேசப்படுகின்றன. இதற்கு அடுத்தது ஆறாவது பிறவியாக நரகர் என்று ஒரு சொல்லாலே ஒரு பிறவியை பெருமான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் யார் என்றால், காட்டிலே வசிக்கின்றவர்கள், கடலின் நடுவிலே வசிக்கின்றவர்கள், அதாவது தீவிலே வசிக்கின்றவர்கள், களவு செய்கின்றவர்கள், கொலை செய்கின்றவர்கள் என்று பெருமான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பழைய புராணங்களிலே குறிப்பிடுவதிலிருந்து பெருமான் அவர்கள் இங்கே வேறுபடுகிறார்கள். பழைய புராணங்களிலே நரகர் உலகம் என்று ஒன்று உண்டு, அதிலே சென்று உயிர்கள் தாங்கள் செய்த பாவத்திற்கு ஏற்ப தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். மோட்ச உலகம் என்று ஒன்று உண்டு, அங்கே உயிர்கள் சென்று தாங்கள் செய்த புண்ணியத்திற்குரிய பெருமையையும் இன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். இந்த இரண்டையும் அனுபவித்த பின்பு உலகத்திற்கு வந்து மீண்டும் மனிதராக பிறந்து உயர்நிலையை அடைய வேண்டும் என்றும் புராணங்கள் சொல்லுகின்றன. பல புராணங்கள் இவற்றிலே வேறுபட்டும் பேசுகின்றன, ஒன்றிற்கு ஒன்று ஏற்றம் இறக்கமாகவும் பேசுகின்றன. இப்பொழுது நமக்கு அந்த வேறுபாடுகள் எல்லாம் பொருள் அல்ல. எப்படி பெருமான் அவர்கள் இங்கே அவைகள் கூறுவதிலிருந்து வேறுபட்டிருக்கிறார்கள் என்றுதான். பெருமான் அவர்களுடைய கூற்று, நரகர் என்பவர் துன்பத்தை அனுபவிப்பவர், இடைவிடாது அனுபவிப்பவர். அவர் எங்கே பிறந்திருக்கிறார்? இந்த பூமியிலேயே பிறந்திருக்கிறார். ஏன் பிறந்திருக்கிறார் என்றால், அவர் சென்ற பிறவிகளிலே கடின சித்தராக இருந்து கொலை செய்து புலால் அருந்தி பல துன்பங்களை பிற உயிர்களுக்கு செய்ததுனாலே தண்டனையாக இந்த உருவம் பெற்றிருக்கிறார்கள். அதனாலே இந்த உருவத்தோடு இடைவிடாது நாள்தோறும் வாழும் ஒவ்வொரு கணமும் அவர்கள் துன்பத்தை அனுபவிப்பதினாலே அவர்கள் நரகர்கள் என்கின்ற சொல் ஆழமுடையதாக ஒன்றை குறிப்பிட்டு பெருமான் அவர்கள் அதை விளக்கம் தந்திருக்கிறார். அதனாலே காட்டகத்தார், கரவு செய்வோர் என்று பெருமான் வரிசைப்படுத்துகிறார்கள் அவர்களை. அதனாலே நாம் இப்பொழுது பேசுகின்ற ஆதிவாசிகள் என்று அறிவு விளக்கம் இல்லாதவர்கள் என்று நம்மால் சொல்லப்படுகிற காட்டிலே இருக்கிற குடிகளும், கொலை செய்பவர்களும், களவு செய்பவர்களும், பிற உயிர்களை துன்புறுத்துபவர்களும் நரக பிறவியாக குறிப்பிடப்படுகிறார். இதுல நாம் சிந்திக்கக்கூடிய கருத்து ஒன்று உண்டு, அவர்களும் கூட மனித உடம்பை பெற்றிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் எப்பொழுதும் துன்பத்திலேயே ஆழ்ந்திருப்பதினாலே அறிவு விளக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள். இதை பற்றி திருவள்ளுவர் முதலிய அறிஞர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்கள் மக்கள் உடலிலே இருந்தால் கூட மாக்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள், அதாவது விலங்குகளுக்கு நிகராவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். மக்கள் உடம்பிலே இருந்தாலும் கூட பண்பு இல்லாததினாலே, மக்கட்பண்பு இல்லாததினாலே அவர்கள் எல்லாம் மரங்களுக்கு ஒப்பாவார்கள் என்று ஓமித்து சொல்லியிருக்கிறார்கள். அதனாலே இந்த கருத்தினுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நரகர் உலகம் எங்கோ இல்லை, நாம் செய்த பாவங்களுக்கு தண்டனையாக இந்த மண்ணுலகிலேயே இருக்கிறது. நாம் மீண்டும் பிறவி எடுக்க நேரிட்டால் மனித உடம்பு கிடைத்தாலும் கூட இடைவிடாது தொடர்ந்து அந்த துன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு பொருள். இனி ஏழாவது நிலையிலே ஆன்மா மனித உடம்பை பெறுகிறது, அது மனித பிறவியை எடுக்கிறது. இந்த ஏழாவது நிலையிலே பெறுகிற மனித உடம்பு மிக உயர்ந்த அறிவுடைய உடம்பு என்று பெருமான் அவர்கள் மிகவும் பாராட்டி பேசுகிறார்கள், கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறார். இந்த உடம்பை நமக்கெல்லாம் தந்ததற்காக கடவுளுக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம், நாம் என்ன உதவி செய்ய போகிறோம் என்று அவர்கள் வியந்து அந்த விண்ணப்பத்திலே முறையீடு செய்திருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு பிறவியிலும் உயிர்கள் உடம்போடு உலாவி உடம்பை விட்டு அடுத்த பிறவிக்கு செல்லுகின்றன. அப்படி செல்லுகின்ற பொழுது இறந்து விட்டன என்று நாம் பேசுகிறோம். ஏனென்றால் உடம்பு மண்ணிலே விழுந்து விடுகிறது, நெருப்புக்கோ அல்லது நீருக்கோ இரையாகிறது. அதனாலே நாம் அதை மரணம் என்று பேசுகிறோம். மரணம் வந்து நம்மாலே தாங்க முடியாத ஒன்று, பொறுக்க முடியாத ஒரு துன்பம் என்று வாடுகின்ற நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் பெருமான் அவர்கள் ஆழமான ஒரு தத்துவ கருத்தை இங்கே பேசுகிறார்கள். அந்த உயிர் ஒவ்வொரு முறை பிறக்கும் பொழுதும் இந்த உலகிலே வாழும் தோறும் அழுத்து போகிறது என்றும், அச்சம் அடைகிறது, பயம் அடைகிறது என்றும், துன்பப்படுகிறது என்றும், மிகவும் களைத்து போகிறது என்றும் குறிப்பிடுகிறார். இதையெல்லாம் நீக்குவதற்காகவே கடவுள் ஒரு வழி கண்டுபிடித்திருக்கிறார். அந்த வழி என்ன என்றால் அதற்கு ஒரு ஓய்வு தருகிறார். அந்த ஓய்வுதான் மரணம் என்று பெருமான் அவர்கள் குறிப்பிடுகிறார். அங்கனம் யாங்கள் அப்பிறவிகள் தோறும் அடைந்த அலுப்பும் அச்சமும் அவலமும் களைப்பும் துன்பமும் திருவுளத்து அடைத்து இறங்கி அருளி அழியா பெருவாழ்வை பெறுதற்குரிய உயர் அறிவுடைய இம்மனித தேகத்தில் செலுத்தி அருளிய தேவரீரது பெருங்கருணைக்கு யாங்கள் செய்யும் கைமாறு ஒன்றும் தெரிந்தோமில்லை என்று பேசுகிறார். நாம் இறப்பு துன்பம் என்று இறந்தவர்களை நினைவு கூர்ந்தும் அவர்களுக்கு உரிய சடங்குகள் என்று சொல்லப்படும் திதி முதலிய செயல்களை செய்தும் வாழ்கிறோம். பெருமானவர்கள் ஞானசபை வழிபாடு பற்றி எழுதிய கட்டளையிலே இதை போன்ற சடங்குகள் வேண்டாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனுடைய ஆழ்ந்த பொருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உயிர் ஒன்று உடம்பை விட்டு நீங்கினால் அது வேறொரு பிறவி எடுக்கிறது. அந்த பிறவியை இறைவன் அந்த உயிருக்கு தருவதற்கு காரணம் முந்தைய பிறவியிலே அந்த உயிர் பட்ட துன்பத்தை கண்டு இறங்கி சிறிது அறிவு விளக்கத்தோடு அடுத்த பிறவியை நல்ல நிலையிலே கொடுக்கிறார். ஒருவருக்கு பதவி உயர்வு கிடைக்குமானால், ஒருவருக்கு பெருமை வருமானால் நாம் அனைவரும் அவரை பாராட்டுவோம். அந்த பதவி உயர்வின் காரணமாகவோ பெருமையின் காரணமாகவோ நாடு விட்டு நாடு சென்று அவர் வாழப்போகிறார் என்றால் சென்று வாருங்கள் என்று நாம் விடை கொடுப்பது வழக்கம். மகிழ்ச்சியோடு அவருக்கு விடை கொடுப்போம். அவரை எளிதிலே காண இயலாது, மிகவும் தொலைவிலே உள்ள நாட்டிலே இருப்பார் என்றாலும் கூட நம்முடைய மனதிலே ஒரு நிறைவு இருக்கும். அதை போல நம்மில் ஒருவர் மறைகின்ற பொழுது அவர் ஒரு நம் இப்பொழுது இருக்கிற நிலையை விட ஒரு உயர்ந்த நிலை, இப்பொழுது இருந்த பிறவியை விட ஒரு நல்ல பிறவியில் அவர் வாழ இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தோம் என்றால் அந்த இறைப்பை பற்றிய ஒரு சஞ்சலம் நம்முடைய மனதிலே வராது. இதை வள்ளலார் பெருமான் எழுதிய அந்த கட்டளையிலே நாம் மைய கருத்தாக கண்டு உணரலாம். நாம் ஒருவரை இழந்து விட்டோம் என்று அழுவதும் அந்த துன்பத்திலேயே இருப்பதும் நமக்கு இயல்பாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் பிரிவு நம்மாலே பொறுக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அங்கும் நாம் நம்மைத்தான் மையப்படுத்திக் கொள்கிறோம். என்னை விட்டு பிரிந்து விட்டார், அந்த இழப்பை என்னாலே தாங்க முடியவில்லை என்கிற எண்ணம் நமக்கு துக்கத்தை கொண்டு வருகிறது. ஆனால் அவருடைய நோக்கிலே பார்த்தால் அவருக்கு வேண்டிய களைப்பு துன்பம் முதலியவற்றை நீக்கி மேல்நிலையிலே செல்லக்கூடிய ஒரு சிறப்பை கடவுள் தந்திருக்கிறார் என்பதை நாம் ஒரு கணமேனும் நினைத்தால் நாம் இந்த துன்பப்பட மாட்டோம். அவர் கடவுள் அருளாலே நல்ல நிலையிலே இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவோம். அதனால பெருமான் அவர்கள் மிகவும் பொருள் புரிந்த ஒரு கருத்தை, பொருள் ஆழமுள்ள ஒரு கருத்தை இங்கே சொல்லி எங்கள் இந்த மனித தேகத்திலே செலுத்தி அருளிய தேவரீரது பெரும் கருணைக்கு என்று சொல்லி அந்த இடத்திலே விண்ணப்பத்தை இறைவனுடைய திருவடியிலே செலுத்துகிறார்கள். நாங்கள் இதற்காக கைமாறு ஒன்றுமே செய்ய இயலாது என்பதையும் குறிப்பிடுகிறார்கள். இறைவனுக்கு நாம் என்ன கைமாறு செய்ய முடியும் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். எந்த வகையிலும் இறைவனுக்கு நாம் கைமாறு செய்ய இயலாத ஒரு நிலையிலே இருக்கிறோம். இப்படி பிறவிகளிலேயே உயர்ந்த அறிவுடைய மனித பிறவியை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் நாம் மகிழ்ச்சியும் அடையலாம். மற்ற உயிர்களை எல்லாம் ஒப்பிடுகின்ற பொழுது நாம் மிகுதியான புண்ணியம் செய்திருக்கிறோம். அதன் காரணமாக இறைவர் நமக்கு இந்த மனித உடம்பை தந்திருக்கிறார் என்கின்ற பெருமையையும் நாம் கொள்ளலாம். இனி அடுத்தபடியாக பெருமான் அவர்கள் ஒரு கருத்தை நமக்கு நினைவூட்டுகிறார். மனித தேகத்திலே பிறந்தாலும் கூட இந்த உயிர் தாய் வயிற்றிலே இருக்கிற பொழுதும் குழந்தையாக இருக்கிற பருவத்திலும் பின்னர் பிள்ளையாக இருக்கிற பருவத்திலும் ஏறக்குறைய 12 ஆண்டுகள் என்று வைத்துக் கொள்ளலாம் அறிவு விளக்கம் இல்லாமல் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துகிறார்கள். சிறுவர் சிறுமிகளினுடைய வளர்ச்சியை நாம் பார்த்தால் அவர்கள் வியப்போடு இந்த உலகில் உள்ளவற்றை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் அனுபவிப்பதற்கும் ஓடுவதும் ஆடுவதும் அறிவதுமாக முயற்சியிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்களாலே இந்த 5 அறிவுகளையும் பயன்படுத்தி எந்த ஒரு பொருளை பற்றியும் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாத நிலையிலே இருப்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அம்மா, அப்பா, ஆசிரியர், குரு என்கிற 4வரும் அந்த பிள்ளைக்கு பல வழியிலையும் கற்றுக் கொடுத்து வழிகாட்டி அவர்களுடைய அறிவை விளக்கம் செய்வதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆக வயது ஆக ஆக பருவம் கழிய கழிய அவர்களுக்கு விளக்கம் கிடைக்கிறது. பெருமான் அவர்கள் அந்த நிலையினை இங்கு சுட்டி காட்டி ஏறக்குறைய 12 வயது வரை கடவுளை பற்றிய விளக்கம் இல்லாமல் நாங்கள் கழித்து விட்டோம் என்று மிக வருத்தத்தோடு இறைவனிடம் விண்ணப்பம் செய்கிறார். இம்மனித தேகத்தில் செலுத்திய காலத்திலும் தாய் வயிற்றிலும் சிசு பருவத்திலும் குமார பருவத்திலும் பல்வேறு அவத்தைகளால் அறிவின்றி இருந்தோம் ஆகலில் தேவரீர் பெருங்கருணை திறத்தை அறிந்து கொள்ளாமல் வீண் போது கழித்தோம் என்று சொல்லுகிறார். வீண் போது என்ன என்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட பிறவி இவ்வளவு காலம் என்று இருக்கும் என்று நாம் ஒரு கணக்கிட்டால் அந்த காலத்தை நாம் எப்படி பயன்படுத்தி இருக்கிறோம்? வீணான செயல்களிலே பயன்படுத்தி இருக்கிறோம், எந்த விதமான பயனும் இல்லாத செயல்களிலே பயன்படுத்தி இருக்கிறோம் என்ற ஒரு குறிப்பை பெருமான் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். 12 ஆண்டு காலம் அறிவில்லாததினாலே வீண் காலமாக போய்விட்டது. அதன் பின்பு நாம் அந்த காலத்தை பயனுள்ளதாக பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு குறிப்பை பெருமான் அவர்கள் இங்கே தருகிறார்கள். அதனாலே அவர்கள் தொடங்குகிற பொழுது அப்பருவங்களிய இப்பருவத்தினிடத்தே என்று சொல்லி அடுத்தது வரியை தொடங்குகிறார். ஆக அந்த 12 வயது கடந்த பருவத்திலே நாம் சிலவற்றை அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது, அதையெல்லாம் இறைவர் உணர்த்துகிறார் என்கின்ற பொருளிலே பெருமான் அவர்கள் அடுத்து விண்ணப்பத்தை எழுதுகிறார். எப்படி இந்த கருத்துக்களை இப்பொழுது தொடர்ந்து நாம் சிந்திக்க போகிற கருத்துக்களை ஏற்கனவே நாம் முந்தைய நிகழ்விலே சிந்தித்திருக்கிறோம். எல்லாம் வல்ல கடவுள் சிலவற்றை உயிருக்கு உணர்த்துகிறார். இது படிப்பினாலே இருக்கலாம், அன்பர்களோடு பழகுவதினாலே இருக்கலாம், அறிஞர்களோடு பேசுகிற பொழுது அவர்கள் தெரிவித்த கருத்தினாலே இருக்கலாம், தானே அமர்ந்து சிந்தித்து தெளிவு பெற்றதினாலே இருக்கலாம், அருளாளர்கள் கூறிய சாஸ்திரங்களையும் பாடல்களையும் படிக்கின்ற பொழுது அவற்றினுடைய மைய கருத்துகளினாலே உணர்த்தப்பெறலாம், ஒரு குருவினாலே முறையாக பாடம் கேட்கிற பொழுது உணர்த்தப்படலாம். ஏதோ ஒரு வழியிலே எல்லா உயிர்களுக்கும் இந்த உண்மை உணர்த்தப்படுகிறது. அப்படி திருவருள் உணர்த்தியவை எவை என்று பெருமான் அவர்கள் அந்த விண்ணப்பத்திலே குறிப்பிடுகிறார்கள். கடவுள் ஒருவர், கடவுள் ஒருவர் என்று சொன்னால் கூட அவர் ஆண் என்ற ஐயம் வந்துவிடுமே. பெருமான் அவர்கள் ரொம்ப விளக்கமாக பேசுகிறார்கள். ஓர் உண்மை கடவுள் உண்டு என்று சொல்லுகிறார். இது கடவுள் உணர்த்திய ஒரு தத்துவம். ஓர் உண்மை கடவுள் என்று சொன்னதினாலே ஆண்பாலும் அல்ல பெண்பாலும் அல்ல, உண்மை கடவுள்னா பொய்யான கடவுள் உண்டா என்ற கேள்வி வரக்கூடாது. ஏனென்றால் உண்மை என்பது இங்கு நிலையான அறிவினாலே அனந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை, மாறாதது என்பது உண்மை. அதனால மாறாத நிலையில் மாறாத தன்மை உடைய இயல்பு உடைய ஒரு கடவுள் உண்டு. அந்த கடவுளை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்? கருத்திலே கருதி வழிபாடு செய்ய வேண்டும். இதை கடவுள் உணர்த்துகிறார். கருத்திலே கருதி வழிபாடு செய்வது என்பது நாம் கருதுதல் என்பது தியானத்தை குறிக்கிறது என்ற பொருளிலே நாம் பெருமானுடைய இன்னொரு விண்ணப்பமான ஞான விண்ணப்பம் பற்றி பேசுகிற பொழுது நாம் அதை சிந்தித்திருக்கிறோம். கருதுதல் எப்படி சிறந்தது என்றால், ஒரு திருவுருவத்தை கடவுள் என்று பாவித்து நாம் வழிபாடு செய்கிற பொழுது அந்த திருவுருவத்தை எழுந்தருளச் செய்வதற்கு ஒரு திருக்கோயில் தேவை, அந்த திருக்கோயிலே சென்று வழிபாடு செய்வதற்கு குறிப்பிட்ட காலம் தேவை, அந்த வழிபாட்டினை நிறைவு செய்வதற்கு பலருடைய உதவி தேவை, நாம் அதற்கு ஏற்ற மனநிலையிலேயும் நமக்கு காலச்சூழலும் கணிந்து வர வேண்டும். ஆக இடைவிடாது கடவுளை சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு புற வழிபாட்டிலே இல்லை, வெளி வழிபாட்டிலே இல்லை. கடவுளும் காலத்தை கடந்தவர், எப்பொழுதும் தோன்றா துணையாக நம்முடனே இருப்பவர், நமக்கு வழிகாட்டுபவர். ஆக அவரை ஏன் ஒரு காலத்தை தேர்ந்தெடுத்து அந்த நேரத்திலே கருதுவது என்று சொல்லி மற்றைய நேரத்திலே மறப்பது என்கின்ற ஒரு பொருள்படுகிற நிலையை நாம் ஏன் கருத வேண்டும்? அல்லாமல் கடவுளை நம்முடைய மனதிலேயே நெஞ்சிலேயே கருதுவோம் என்றால் இதற்கு எவ்விதமான தடையும் இல்லை. 24 மணி நேரமும் நாம் நினைவோடு செயல்படுகின்ற நேரம் முழுவதும் நாம் கடவுளை பற்றி சிந்திக்க முடியும். ஆக பெருமான் அவர்கள் கடவுளை பற்றி கருதுதல், அதுவும் எப்படி கருதுதல்? உண்மை அன்பால் கருதுதல் என்பதை வழிபாடு என்று சொல்லுகிறார்கள். இதிலே இன்னொரு சிறப்பு பொருள் உண்டு. வழிபாடு என்பது திருக்கோயில் போன்ற தலங்களுக்கு செல்லுதல், திருவுருவங்களை வணங்குதல், வழிபாட்டுக்குரிய பொருள்களை இறைவருக்கு அளித்தல் என்கின்ற இந்த ஒரு புறச்செயலிலேயே நம்மால் உணரப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்றொரு ஆழமான பொருளும் உண்டு. வழிபாடு என்பதை வழிபடுதல் என்று நாம் பொருள் கொண்டால், கடவுள் வழி எதுவோ அந்த வழியை நாம் பின்பற்றுதல் என்கிற ஒரு சிறப்பு பொருளை தரும். கடவுள் வழி என்ன என்றால், எந்த விதமான கைமாறும் கருதாமல், கைமாறு என்றால் நாம் செய்த ஒன்றிற்கு பலனாக ஒன்றினை எதிர்பார்ப்பது, நாம் எந்த கைமாறும் கருதாமல் கடவுள் எப்படி உயிர்களுக்கு உதவி செய்து அவை உயர்நிலை அடைய உதவி செய்கிறாரோ அதை போல நாமும் பிற உயிர்களுக்கு எவ்விதமான பலனும் கருதாமல், சொந்த நலனும் கருதாமல், அவைகள் படுகின்ற துன்பத்திலிருந்து அவர்களுக்கு நாம் உதவி செய்து விடுதலை அளித்து இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருவதற்கு ஏற்ற செயல்களையெல்லாம் செய்ய வேண்டும். அவையெல்லாம் கடவுள் செய்வது போல செயல்கள், கடவுள் உயிர்களுக்கு செய்வது போல உயிராகிய நாம் பிற உயிர்களுக்கு செய்கிறோம். அதனால கடவுள் வழியிலே செல்லுகிறோம் என்கின்ற பொருளையும் அது தரும். ஆக உண்மை அன்பாலே கருத்தில் கருதி வழிபாடு செய்தால், கருத்திலே கருதி தியானம் செய்ததும், உண்மை இரக்கத்தோடு பிற உயிர்களுக்கு உதவுவதும், இந்த ரெண்டும் கடவுள் வழிபாடு ஆகும். இதற்கு சான்றாக நித்திய கர்ம விதியிலே முதல் பகுதியிலே இறுதி பத்தியிலே வள்ளலார் பெருமான் சொல்லியிருப்பதை நீங்கள் சிந்திக்கலாம். இந்த மனித தேகத்தில் புருவ மத்தியில் ஆன்ம அறிவு என்கின்ற கற்பூரத்தில் கடவுள் தீபம் என்கின்ற கடவுள் அருள் என்கின்ற தீபம் விளங்குவதாக பாவித்து பார்த்து கடவுளிடத்து உண்மையான அன்பையும் உயிர்களிடத்து உண்மையான இரக்கத்தையும் வைத்து என்று சொல்லுகிறார். ஆக கடவுளிடத்து கொள்ள வேண்டியது உண்மையான அன்பு, உயிர்களிடத்து கொள்ள வேண்டியது உண்மையான இரக்கம், இந்த ரெண்டையும் அவர் ஒன்றாக பேசுகிறார். அப்படி கொண்டு நாம் தியானம் செய்ய வேண்டும், கடவுளை நினைக்க வேண்டும் என்று பேசுகிறார். கடவுள் வழிபடுதல் என்பது புறத்திலே வழிபாடு செய்தல் என்பதுதான் திருக்கோயிலுக்கு செல்லுதல் முதலிய சடங்குகள். அகத்திலே வழிபாடு செய்கின்ற பொழுது உண்மை அன்பு தேவை, கடவுளை கடவுளிடம் கொள்ள வேண்டியது. ஆனால் அப்படி அகத்திலே அன்பு செய்பவரும் கூட உயிர்களிடத்து கடவுளை கண்டு அந்த உயிர்களுடைய துன்பத்தை நீக்க வேண்டும், அதுவும் கடவுள் வழிபாடு ஆகும். ஜீவ ஆருண்ய ஒழுக்கத்திலே பெருமான் அவர்கள் இதை மிக அழகாக மையக்கருத்தாக ஒரு வாக்கியத்திலே நிறைவு செய்கிறார்கள். அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என்று உணரப்படும் என்று. அதனாலே திருவருளாலே மனிதர்களுக்கு உணர்த்தப்பட்டது என்ன? ஓர் உண்மை கடவுள் உண்டு, அக்கடவுளை உண்மை அன்பால் வழிபாடு செய்ய வேண்டும், கருத்தில் கருதி வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டினுடைய பலன் என்ன? ஏனென்றால் மனிதர்கள் பலன் கருதுபவர்கள். இந்த வழிபாட்டினுடைய பலன் என்ன என்றால் அதை அடுத்த வரியிலே மிக அழகாக சொல்லுகிறார்கள். அப்படி கருதி வழிபாடு செய்தால் நாம் கருத்திலே கருதுவதினாலே நம்முடைய கருத்திலேயே கடவுள் அருள் செய்கிறார், அந்த கருத்திலேயே நமக்கு வழிகாட்டுகிறார். நாம் படுகிற துன்பங்களில் இருந்தெல்லாம் நாம் எப்படி அந்த குறைகளை தவிர்த்து அந்த துன்பங்களை தவிர்த்து இன்ப நிலைக்கு வர முடியும் என்பதை அவர் விளக்குகிறார். ஆக அந்த கருத்திலேயே திருவருள் விளக்கம் தருகிறது. அந்த விளக்கத்தினாலே மரணம், இனி, மூப்பு முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து. முதலியே என்று சொல்லுவதனாலே இன்னும் நான்கு இருக்கின்றன. இந்த ஏழும் ஜீவாரண்ய ஒழுக்கத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் சென்ற நிகழ்விலே அதை பற்றி சிந்தித்திருக்கிறோம். மரணம், அதன் பின்பு பசி, பின்பு தாகம், நோய், ஆபத்து அதாவது விபத்து போன்ற அபாயங்கள், ஆபத்து, வறுமை, அச்சம், இதையெல்லாம் நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். ஆக இந்த உயிர்படுகிற இந்த துன்பங்களையெல்லாம் தவிர்த்து என்று பெருமான் அவர்கள் அங்கே குறிப்பிடுகிறார்கள். ஆக இந்த எல்லாவற்றையும் தவிர்க்கக்கூடிய வழியை ஆண்டவர் ஒவ்வொரு உயிருக்கும் கருத்திலே தெரிவிக்கிறார். இதைத்தான் நம்முடைய பகுத்தறிவு மக்கள் மனச்சாட்சி என்று பொதுவாக சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் அந்த மனச்சாட்சி என்பது நமக்கு விளக்கம் தருவதில்லை. பெருமான் அவர்கள் அழகாக கூறுகிறார்கள், கடவுள் கருணையினாலே ஒவ்வொரு உயிருக்கும் கருத்திலே இருந்து தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்? இந்த துன்பம் வருகிறது, இந்த துன்பத்திலிருந்து உன்னை இப்படி காத்து கொள்ளலாம் என்று. அது எப்பொழுது நமக்கு விளக்கமாக புரிகிறது? நாம் கடவுளை கருதி வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த விளக்கம் தெரிகிறது. ஏன் மற்றைய நேரங்களிலே கிடைப்பதில்லை என்றால், மற்றைய நேரங்களிலே நாம் அவரோடு தொடர்பு கொள்வதில்லை. தொடர்பு கொள்வதினாலே இந்த உண்மை நமக்கு தெரிகிறது. நாம் தொடர்பு கொள்ளாமல் இருப்பதினாலே அவர் அளிக்கின்ற உண்மையை நம்மாலே பெற்று புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆதலினாலே கடவுள் வழிபாடு அவசியம் என்கின்ற ஒரு கருத்தையும் இங்கு பெருமான் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதை மிக அழகாக உண்மைப்பட உணர்த்தி அருளப்பெற்றோம் என்று நிறைவு செய்கிறார். ஆக கடவுள் அருளாலே உணர்த்தப்பட்ட அருள் உரைகள் மூன்று. அந்த மூன்றையும் நாம் இப்பொழுது சிந்தித்தோம். இனி அடுத்தபடியாக இந்த மூன்றையும் உணர்த்தியவர் நம்முடைய ஆன்மாவினுடைய வேட்கையை தூண்டிவிடுகிறார். எப்படி தூண்டிவிடுகிறார் என்றால், இந்த மூன்றும் உணர்த்தப்பெற்றதினாலே ஆன்மாவுக்கு தேடல் தொடங்குகிறது. என்ன தேட ஆரம்பிக்கிறது என்றால், கடவுளுடைய திருவருள் எந்த காலத்திலே கிடைக்கும், கடவுள் வழிபாடு நாம் என்றைக்கு செய்வோம், கடவுளுடைய திருவருள் நமக்கு எப்போது கிடைக்கும், அந்த கடவுள் திருவருள் கிடைக்கப் பெறுவதனாலே நாம் மரணத்தை எப்படி தவிர்த்து கொள்ளலாம், பசியை எப்படி கடக்க முடியும், தாகத்தை எப்படி கடக்க முடியும், இதை போன்ற துன்பத்தை எல்லாம் நாம் எக்காலம் தவிர்த்து கொள்ள முடியும், இப்படி தவிர்த்து கொண்டு என்றைக்கும் அழிவில்லாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை நாம் எப்போது எக்காலம் அடைய முடியும் என்று இந்த நான்கு தேடல்களும் மனதிலே தோன்றுகின்றன. ஆக கடவுள் திருவருள் எக்காலம் கிடைக்கும், கடவுள் வழிபாடு நாம் எந்த நாள் செய்வோம், இந்த அவத்தைகள் எல்லாம் துன்பங்கள் எல்லாம், அவத்தை என்பது வடசொல், உயிர் உணர்வு என்பது அதற்கு நேர் தமிழ் சொல், எப்போது நீங்கும், எப்போது நீங்க பெற்ற பின் நாம் பேரின்ப சித்தி பெருவாழ்வை எக்காலத்தில் பெறுவோம். இந்த நான்கு தேடல்களும் எல்லா உயிர்களுக்கும் ஏற்படும். ஏனென்றால் திருவருள் ஏற்கனவே நமக்கு மூன்று அருளுரைகளை உணர்த்தி இருக்கிறது. இந்த தேடல்கள் தொடங்கிய பின்பு ஒவ்வொரு உயிரும் அந்த தேடலுக்குரிய விடையை தேடிக்கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலேயே இதை நாம் பார்த்திருக்கிறோம். பல குருக்கள் பின்பு சென்றிருக்கிறோம், பல அறிஞர்களுடைய நூல்களை படித்திருக்கிறோம், பல முறையான வழிபாடுகளை பின்பற்றி இருக்கிறோம், நம்மை நாமே பல சமயம் சோதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு செயலையும் செய்யும் பொழுது இதனுடைய பலன் என்ன, இதற்கு கடவுள் என்ன நமக்கு பலன் தருவார் என்று பல அறிஞர்களிடமும் அன்பர்களிடமும் விண்ணப்பித்திருக்கிறோம். இதில் மிகுதியாக சந்தேகம் உள்ளவர்கள் இப்படி கேட்டுக்கொண்டே திரிந்திருப்பார்கள். இதை நம்பிக்கை வைத்து செய்பவர்கள் அடுத்தடுத்த நிலையிலே இதனால் இப்பலன் விளைகிறது, இதனால் இந்த உணர்வு ஏற்படுகிறது என்று சொல்லி அதிலே சிறிது சிறிதாக ஆர்வம் காட்டுவார்கள், முன்னேறுவார்கள். அப்படி இருப்பவர்களையெல்லாம் நம்முடைய அறிஞர்கள் நான்காக பிரித்து சொன்னார்கள். மிக மெதுவாக புரிந்து கொள்ளுபவர்கள், சிறிது இவர்களை விட கொஞ்சம் வேகமாக உணர்ந்து கொள்ளக்கூடியவர்கள், விரைவாக உணர்ந்து கொள்ளக்கூடியவர்கள், மிகவும் விரைவாக உணர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் என்று நான்காக பிரித்தார்கள். மெதுவாக தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் என்பவர்கள் சிறு குழந்தைகள் போன்றவர்கள். அவர்கள் அதிலே பழகி பழகி அவர்களுக்கு ஒரு உண்மை தெரிந்த பின்பு அவர்கள் சிறிது வேகமாக முன்னேற தொடங்குகிறார்கள். அந்த வழிபாட்டிலும் அவர்கள் பின்பற்றுகிற வழியிலும் பல காலம் ஆகலாம், பல ஆண்டுகளாகலாம், அந்தந்த உயிரினுடைய முதிர்ச்சிக்கேற்ப இது நடைபெறுகிறது. சில பேர் கேள்விப்பட்ட உடனேயே தெளிவு பெற்று விரைவாக தொடங்குகிறார்கள். இன்னும் சிலர் கேள்விப்பட்ட உடனேயே அதன் உண்மையை உணர்ந்து மிக விரைவாக செயல்படுகிறார்கள். இதை மந்தம் என்றும், மந்த தரம் என்றும், தீவிரம் என்றும், தீவிர தரம் அல்லது அதிதீவிரம் என்றும் நம்முடைய தத்துவ நூல்கள் பேசுகின்றன. இந்த நான்கு நிலையிலையுமே நாம் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலையும் இதை பார்க்கிறோம். சிறுவர்கள் எப்படி புரிந்து கொள்ளுகிறார்கள் என்று தெரியும். வளர்கிற பருவத்திலே நாம் எப்படி புரிந்து கொள்ளுகிறோம் என்பதை தெரியும். பின்பு சிறிது முதிர்ச்சி பெற்றதென்று எப்படி நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம், நம்முடைய செயல்கள் எப்படி மாறுகின்றன என்பதும் நமக்கு தெரியும். பின்பு நன்கு தெளிவு பெற்றவுடனே நம்முடைய செயல்கள் எப்படி நிறைவு பெறுகின்றன என்பதையும் நாம் அறிவோம். ஆக இந்த நான்கு பருவத்திலும் கடவுளால் திருக்குறிப்பு மூன்றும் அருளுரைகள் பெற்ற மூன்றினாலும் நாம் இந்த நான்கு தேடல்களிலும் ஈடுபடுகிறோம். அப்படி ஈடுபடுகின்ற பொழுது இதை அறிகின்ற கடவுள், நாம் இந்த தேடலிலே இருக்கிறோம், இதை கடவுள் அறிகிறார். அப்பொழுது கடவுள் ஒரு குறிப்பினை நமக்கு தருகிறார். மூன்று குறிப்புகளாக அவற்றை வள்ளலார் பெருமான் குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுகிறார் என்றால், ஞான சபையை மையமாக வைத்து அந்த கருத்துக்கு விளக்கம் தந்து குறிப்பிடுகிறார். சன்னார்க்க அன்பர்கள் எல்லாம் ஞான சபையை அறிவீர்கள். அந்த ஞான சபை அமைக்கப்பட வேண்டும் என்பது கடவுள் குறிப்பு என்பதை பெருமான் அவர்கள் முதல் குறிப்பாக வைக்கிறார். வடலூர் பெயரையே குறிப்பிடுகிறார்கள். பூர்வ ஞான சிதம்பரத்தின் வடபால் பார்வதிபுரம் என்று குறிக்கப்படுகின்ற உத்தர ஞான சித்திபுரத்தில் என்று பெருமான் குறிப்பிடுகிறார். ஆக இந்த நில உலகில் சிதம்பரத்திற்கு வடவால் உள்ள வடலூர் பார்வதிபுரம் என்று சொல்லப்படுகிற அந்த தலத்தில் கடவுள் என்ன சொல்லுகிறார் என்றால், யாம் அளவு கடந்த நெடுங்காலம் சித்தியெல்லாம் விளங்க திருவருள் நடம் செய்வோம் என்று குறிப்பு தருகிறார். எளிதாக புரிகிறது. அளவு கடந்த நெடுங்காலம் என்பதனாலே கால வரையறை கடவுளுக்கு ஏது கால வரையறை, அவருடைய கருணைக்கு ஏது கால வரையறை. அதனாலே காலம் கடந்தவர் அளவு கடந்த கருணையுடையவர், அதனால அளவு கடந்த நெடுங்காலம் கருணை நடம் செய்கிறோம் என்று பேசுகிறார். இந்த சொல்லை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று நான் எண்ணுகிறேன். சித்தியெல்லாம் விளங்க திருவருள் நடம் செய்வோம் என்று. இந்த நடம் என்கின்ற சொல் தமிழிலே ஆடல் என்று பொருள். திருவிளையாடல் என்று கடவுளுடைய செய்கைகளை நம்முடைய அருளாளர்கள் அன்போடு குறிப்பிடுகிறார்கள். ரொம்ப ஆழமான பொருளுடைய ஒரு சொல். விளையாடல் என்பது நாம் சிறுவர்களிடையே பார்க்கலாம். அவர்கள் எந்தவித பயனும் கருதாமல், அதை கடினம் என்றும் எண்ணாமல், அதை இயல்பாக எடுத்துக்கொண்டு அந்த விளையாடலிலே ஈடுபடுகிற கணந்தோறும் மிக மகிழ்ச்சியாக, தடைகள் இருந்தாலும் கூட அவற்றை தவிர்த்து கொண்டும் அவற்றை கடந்தும் விளையாடுவதையும் கூடி செய்வதையும் இடைவிடாது அதையே செய்வதையும் நாம பார்க்கிறோம். ஆக முயற்சியும் உழைப்பும் எடுத்துக்கொண்டு செய்யப்படுவது அல்ல விளையாட்டு என்று நாம் நமக்கு தெரிகிறது. அப்படி செய்கிற செய்கையினுடைய பலன் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஆண்டவர் நடமிடுகிறார், ஆடல் செய்கிறார் என்றால் அதை திருவிளையாடல் என்று ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், சிறுவர்களைப் போல அவர் அந்த நடம் செய்வதனாலேயோ ஆடுவதனாலேயோ அவருக்கு மகிழ்ச்சி ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அவர் யாரிடமிருந்து எதையும் எதிர்பார்ப்பதில்லை. மகிழ்ச்சி என்று ஒன்று இருந்தால் பின்னர் துன்பம் என்று ஒன்று வரும், அதுவும் அவருக்கு இல்லை. அவர் உயிர்களுக்காக சில கருணை செயல்களை செய்கிறார், அதை தொடர்ந்து செய்கிறார், அதை இடைவிடாது செய்கிறார். தனக்காக செய்யவில்லை, உயிர்களுக்காக செய்கிறார். அவர் செய்வதனாலே உயிர்கள் இன்பம் அடைகின்றன. ஆக உயிர்களுக்கு ஒரு பயன் கருதி அவர் இடைவிடாது அந்த அருட்செயலை செய்வதனாலே அது விளையாடல் ஆகிறது. திருவுடைய கடவுள் செய்வதனாலே அது திருவிளையாடல் ஆகிறது. அதனாலே அங்கே நடம் செய்வது என்பது இடைவிடாது கருணை செயலை செய்கின்ற இறைவருடைய ஆடல். அதை கடவுள் உணர்த்துகிறார். நாம் அளவு கடந்த நெடுங்காலம் இங்கே கருணை நடம் செய்கிறோம் என்று. நாம் எப்படி புரிந்து கொள்வது அதை? அதை புரிந்து கொள்வதற்குள்ள வழியையும் கடவுளே உணர்த்துகிறார். அதற்கு அடையாளமாக ஓர் ஞான சபை காணுதல் வேண்டும் என்று சொல்லுகிறார். ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு கருத்தை பெருமான் இங்கே எழுதுகிறார். ஞான சபை ஒரு அடையாளம் என்று சொல்லுகிறார். அடையாளம் என்பது என்ன? ஒரு உண்மையை, ஒரு குறியை, ஒரு இலக்கை காட்டுகின்ற ஒன்று. ஞான சபை ஒரு இலக்கை காட்டுகின்ற, ஒரு குறியை, ஒரு லட்சியத்தை காட்டுகின்ற அடையாளம். அது எதை காட்டுகிறது என்பதைத்தான் நாம் உணர வேண்டும் என்று பொருள். ஆக அடையாளமாக ஞான சபை, இதற்கு முன்பு பல சபைகள் இருந்திருக்கின்றன. சைவம் ஐந்து சபைகள் பற்றி பேசுகிறது. அதை பற்றியெல்லாம் நாம் விரிவாக அறிவோம். காலம் இன்மையினாலே நான் அதை பற்றி இங்கு விரிவாக பேச இல்லை. இந்த ஞான சபைகளிலெல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று நாம் பார்த்தால், எந்த விதமான உருவமும் இல்லை பெருமான் ஏற்படுத்தி இருக்கின்ற ஞான சபையிலே. அகல் இருக்கிறது, அந்த அகலிலே தீபம் இருக்கிறது, தீபத்தின் முன்பு ஒரு கண்ணாடி இருக்கிறது, அதுவும் கூட முகம் பார்க்கிற கண்ணாடி இல்லை, ஒளி சிறிது பெரிதுமாக ஊடுருவக்கூடிய ஒரு கண்ணாடி, தெளிவான கண்ணாடியும் அல்ல. அதன் முன்பு ஏழு திரைகள், அந்த ஏழு திரைகளுக்கு முன்பு நாம் இருக்கிறோம். ஆக இந்த கண்ணாடியிலே தெரிகிற அந்த பிரகாசத்தை, அந்த வெளிச்சத்தை மறைத்துக் கொண்டிருக்கிற ஏழு திரைகள், அந்த மறைப்பை நீக்கினால், அந்த ஏழு திரைகளையும் நீக்கினால் அந்த வெளிச்சம் நமக்கு தெரிகிறது. அது அந்த கண்ணாடி முழுவதுமாக பறந்து தெரிகிறது. அதன் பின்பு அந்த கண்ணாடிக்கு பின்னால் தீபம் தெரிகிறது. அந்த தீபம் அசைகிறது. அந்த தீபத்தினுடைய அசைவு நடக்கும். அது என்ன தீபம்? அது விளக்கம் தருகிற தீபம். எதற்கு விளக்கம் தருகிறது? முன்னாலே உள்ள கண்ணாடியிலே இருக்கிற ஒளிக்கு விளக்கம் தருகிறது. அந்த வெளிச்சத்தை விளக்கமாக காட்டுகிறது. ஸ்திரீகளெல்லாம் நீங்க பெற்ற பின்பு நாம் காண்பது நேரடியாக தீபத்தை அல்ல, தீபத்தினாலே விளக்கம் பெற்று முழு பரப்புமே ஒளியை உமிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கண்ணாடியை பார்க்கும். அது ஏறக்குறைய பளிங்கு போல என்ன இருக்கிறதோ அதை நமக்கு காட்டுகிறது. பளிங்கு பக்கத்திலே தீபத்தை ஏற்றினால் அந்த பளிங்கு விளக்கம் பெறுவது போல அது பெறுகிறது. வள்ளலார் பெருமான் ஒரு உண்மையை நமக்கு விளக்குகிறார். தீபம் போன்று கடவுள் அருள், முன்னாலே இருக்கிற கண்ணாடி போன்று ஆன்ம அறிவு, இந்த ஆன்ம அறிவைக்கு முன்னாலே மறைத்து கொண்டிருப்பது திரைகள். இந்த மாயை திரைகள், மாயையினுடைய செய்கையாகிய திரைகள் மறைத்து கொண்டிருக்கின்றன. இந்த மறைப்பு எல்லாம் நீங்கினால் ஆன்மாவில் ஏற்கனவே உள்ள அருள் முழுவதுமாக விளங்கி தோன்றுகிறது. அப்பொழுது அகத்தும் புறத்தும் என்று பெருமான் அவர்கள் குறிப்பிடுவது போல விளக்கம் பெறுகிறோம். அந்த விளக்கத்தினாலே நாம் இந்த அவத்தைகளை எல்லாம் தவிர்த்து பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைய முடியும். ஆதலினாலே ஞான சபையிலே எந்த விதமான சடங்குகளும் இல்லை. மெல்லன துதித்தல் வேண்டும். அந்த துதித்தலினாலே கருதுதல் வரும். அந்த தியானத்தினாலே மனோலயம் பெறலாம். மனோலயம் பெறுவதினாலே நாம் சொல்லை கடந்து எண்ணத்தை கடந்து அதற்கு அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். இப்படி உயர்நிலைகளுக்கு சென்று சென்று நாம் பெருமான் அவர்கள் சொல்லுகின்ற நிலையினை அடைய முடியும். இப்படி ஒரு குறிப்பை பெருமான் அவர்கள் நமக்கு அதிலே தெரிவிக்கிறார். ஆக அந்த திருவருள் குறிப்பிலே முதல் குறிப்பு திருவருள் நடம் செய்வோம் என்கின்ற குறிப்பாகவும், எப்பொழுது நடம் செய்வோம், அது எப்பொழுது நடக்கும் என்கிற கேள்விக்கு பதிலாக அது நிகழ்வது மிகவும் அடுத்த தருணம், சமீபித்த அடுத்த தருணம் என்றும், அது ஒன்றும் காலம் கடந்து போகக்கூடியதல்ல, உடனே நடக்கிறது என்று சொல்லி, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, அதனால உடனே நடக்க அடுத்த தருணமாக இருக்கிறது. ஆதலினாலே ஓர் ஞான சபை காணுதல் வேண்டும் என்று அந்த திருக்குறிப்பு மூன்றையும் ஆண்டவர் தெரிவிக்க வள்ளலார் பெருமான் அதை தன்னுடைய தந்தையார் தெரிவித்ததினாலே அதை தலைமேல் ஏற்றுக்கொண்டு அந்த ஞான சபையே அமைக்கிறார்கள். அந்த ஞான சபை அமைத்து அந்த ஞான சபையை அலங்காரம் செய்வதற்காக ஆண்டவரிடம் விண்ணப்பிக்கிறார்கள். இந்த ஞான சபையினுடைய அலங்கார பணியை நாங்கள் தொடங்குகிறோம். அப்படி தொடங்குவதனாலே அலங்காரம் என்றால் ஞான சபை கட்டி முடித்த பின்பு அதிலே அமைக்க வேண்டிய இந்த திரைகள், கண்ணாடி, தீபம் போன்ற அமைப்புகள் என்று பொருள் கொள்ள வேண்டும். அலங்கரிக்க தொடங்குகிறோம். அதனாலே கடவுள் அருள் எங்களுடைய அகத்திலும் புறத்திலும் இருந்து அருளி நாங்கள் செய்கிற இந்த அலங்கார திருப்பணிக்கு எவ்வித தடையும் வராமல் அருள் செய்து இந்த அலங்கார திருப்பணியை நிறைவு செய்ய வேண்டும், முற்றுவித்து அருளல் வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். இந்த அலங்கார திருப்பணியை முற்றுவிக்கிற பணி தொடர்ந்து நடந்து அந்த நிலைக்கு வருகிறது, நமக்கு தெரியும். அதன் பின்பு பெருமான் அவர்கள் இந்த விண்ணப்பத்தின் மையமாக கருதப்படும் ஒன்றை பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள் என்றால், இந்த ஞான சபை எதற்காக அமைக்கப்படுகிறது என்பதை முன்னர் குறிப்பிடுகிற பொழுதே, ஆண்டவரிடம் குறிப்பிடுகிற பொழுதே சொல்லிவிடுகிறார்கள். இந்த நான்கு தேடல்களிலே ஈடுபடுகிற உயிருக்கு ஒரு விடை கூறுகிற முகம் போல சொல்லுகிறார்கள். கடவுள் அப்பொழுது என்ன சொன்னாராம், நீங்கள் இவ்வளவு களைத்து போயிருக்கிறீர்கள், அதனால உங்களை அந்த துன்பத்தில் இருந்தும் களைப்பில் இருந்தும் நீக்குவதற்காகவும் அழியாத பேரின்ப சித்தியை அடைவித்தற்காகவுமே இந்த ஞான சபை காணுதல் வேண்டும் என்று சொன்னார்களாம். இந்த கருத்தை கவனியுங்கள். மரணம் முதலிய துன்பங்களை எல்லாம் தவிர்த்து பேரின்ப சித்தியை தருவதற்காக ஒரு ஞான சபை, அதுவும் அடையாது. அங்கே ஆண்டவர் என்ன குறிப்பிடுகிறார், அதனை எப்படி வள்ளலார் விளக்குகிறார்கள் என்றால், ஞான சபை அடையாளமாக ஒரு உண்மை உணர்த்தப்படுகிறது. இந்த வழியில் இந்த துறையில் சென்றால் நீங்கள் எளிதில் ஒரு இலக்கை அடைய முடியும். ஒரு ஆறு இருக்கிறது ஒரு ஊரிலே, அந்த ஆற்றிலே இறங்கி நீராடுவதற்கு படித்துறை இருக்கிறது. புதிதாக வருகிறவர் ஒருவர் கேட்கிறார், ஐயா நான் ஆற்றிலே நீராட வேண்டும், வழி சொல்லுங்கள் என்று. பொழுது நாம் சொல்லுகிறோம், இந்த கிழக்கே போகிற இந்த தெருவிலே நேரே செல்லுங்கள், சென்று வலதுபுறமாக திரும்பினீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு படித்துறை தெரியும். அந்த துறையிலே இறங்கி பார்த்தீர்கள் என்றால் நீராடுகிற பகுதி இருக்கிறது. ஆக ஒரு வழி இருக்கிறது, ஒரு துறை இருக்கிறது நீராடுவது. ஆனந்தமயமான இன்ப வெள்ளத்தை தருகிற ஆண்டவருடைய பெரும் கருணை என்கின்ற ஆற்றிலே நீராடுவதற்கு எளிதான ஒரு வழியையும் துறையையும் வள்ளலார் வகுத்து தருகிறார். அப்பொழுது என்ன சொல்லுகிறார், அதை அடையாளமாக சொல்லுகிறார். ஞான சபை அடையாளமாக, ஞான சபை நமக்கு வழிகாட்ட அந்த வழியிலே சென்றால் அந்த பேரின்ப சித்தி கிடைக்கும் என்று சொல்ல. அதனால இங்கனம் அதை விளக்கமாக கூறுகிற வள்ளற் பெருமான் அந்த விண்ணப்பத்தை ஆண்டவரிடம் இப்பொழுது சமர்ப்பிக்கிறார்கள். தேவரீர் அற்புத திருவிளக்கத்தால் எங்களையும் இவ்வுலகில் இத்தேகத்தை பெற்ற மற்றவர்களையும் உண்மை அடியர்களாக்கி. ஆக பெருமான் அவர்கள் எனக்காக என்று விண்ணப்பிக்கவில்லை, தனக்காக என்று விண்ணப்பிக்கவில்லை, தன்மார்க்க சங்கத்திலே இருக்கிறவர்கள் என்று மட்டும் குறிப்பிட்டு விண்ணப்பிக்கவில்லை, இந்த வடலூரிலே இருக்கிறவர்கள் என்று மட்டும் அவர் சுருக்கமாக சொல்லவில்லை. அவர் மிக அரிய கருத்து ஒன்றை இருக்கிறார், இங்கே இருக்கிற சன்மார்க்க அன்பர்களாகிய நாங்கள் எங்களையும் எங்களை போன்று இந்த மனித தேகத்தை பெற்ற மற்றவர்களையும் என்று உலகிலே மனித தேகம் பெற்ற எல்லாருடைய சார்பிலும் இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். அதனாலேதான் இது சன்மார்க்கம் பொதுவாகிறது. நில உலகத்திலே உள்ள ஆண் மக்கள் பெண் மக்கள் எந்த நாட்டிலே எந்த மூலையிலே குடியிருந்தாலும் பொதுவான விண்ணப்பமாக பெருமான் அவர்கள் ஆண்டவருக்கு செய்கிறார்கள். அவர்கள் சார்பிலே என்ன சொல்லுகிறார்கள், எங்களை எல்லாம் உண்மை அடியர்களாக்குங்கள். உண்மை அடியர் என்றால் என்றும் மாறாது தொடர்ந்து அடியவராக இருக்கிற ஒரு நிலை. ஆக உண்மை அடியர்களாக்கி உண்மை அறிவை விளக்கி, உண்மை அறிவு என்றால் மாறாமல் ஒரே நிலையிலே இருக்கிற அறிவு. அந்த அறிவு என்னவென்றால் இறைவன் முதல்வன், நாம் அவருடைய அடியவர்கள் என்கின்ற உணர்வு. ஆக உண்மை அடியவர்களாக்கி உண்மை அறிவை விளக்கி உண்மை இன்பத்தை அளித்து, உண்மை இன்பம் என்பது மாறாத இன்பம், சிற்றின்பம் மாறும். நாம் ஒன்றை விரும்பி சுவைக்கிறோம், நாவிலே முதலிலே இடுகிற பொழுது அந்த சுவை இருக்கிறது, இரண்டு அங்குலம் கழித்து தொண்டையை கடந்து செல்லுகிற பொழுது அந்த சுவை மறைந்து போகிறது. ஆக சிறிது நேரத்திலேயே இன்பம் தோன்றி மறையுமானால் அது சிற்றின்பம். இதை போல எல்லா உணர்வுகளையும் நீங்களே கற்பனை செய்து பாருங்கள். அப்படி அல்லாமல் என்றும் மாறாத ஒரு இன்பத்தை அளித்து சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் வைத்து, ஆக பொது நிலை அது, எல்லாவற்றையும் பொதுவிலே காணுகின்ற ஒரு நிலை, பகுப்பு இன்றி. பொது என்றால் பகுப்பு இன்றி, பொது நிலை. அந்த பொது நிலையிலே வைத்து சத்திய வாழ்வை அடைத்து, இப்பொழுது நாம் வாழ்கிற வாழ்வு சத்திய வாழ்வு, சத்தியம் என்று சொல்லப்படுகிற உண்மை வாழ்வை அடைவித்து நித்தியர்களாக்கி, அதாவது மரணமில்லா பெருவாழ்வில் வைத்து வாழ்வித்தல் வேண்டும் என்கிற விண்ணப்பத்தை பெருமானவர்கள் வைத்து. மிக உயர்ந்த வேண்டுகோளை பெருமான் அவர்கள் எவ்வளவு உண்மைகளை கூறி நிறைவிலே கொண்டு வந்து கடவுளிடம் சேர்க்கிறார்கள் என்பதை, அந்த சிறப்பை, அந்த பொருள் ஆழத்தை நாம் உணர்ந்து மகிழ்ச்சி அடையலாம். ஆக இந்த மீண்டும் ஒரு முறை பெருமான் அவர்கள் வற்புறுத்துகிற அந்த நிலைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மனித தேகத்தை பெற்ற அனைவரையும் உண்மை அடியர்களாக்க வேண்டும், உண்மை அறிவை விளக்க வேண்டும், உண்மை இன்பத்தை அளிக்க வேண்டும், சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் வைக்க வேண்டும், சத்திய வாழ்வை அடைவிக்க வேண்டும், நித்தியர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும். ஆக இந்த ஆறு வேண்டுகோள்களை ஒரே வாக்கியத்திலே இணைத்து பெருமான் அவர்கள் திருச்செவிக்கு ஏற்பித்து அருள வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பித்துள்ளார்கள். இதை தொடர்ந்து வருகிற சிந்தனை மிக அற்புதமான ஒரு பத்தி, எல்லா சன்மார்க்க அன்பர்களும் அறிந்த பத்தி, எல்லா சன்மார்க்க சங்கங்களிலேயும் பொது வழிபாட்டு கூடங்களிலேயும் நாம் செய்து கொள்கிற ஒரு விண்ணப்பம். எல்லாமுடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடையாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும், வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். இந்த விண்ணப்பத்தை ரொம்ப நல்லா கவனிக்கணும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடை என்ன? சமயம், மதம், மார்க்கம் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பம். ஆச்சாரம் என்றால் ஒழுக்கம், செய்கை அல்லது சடங்கு. சங்கற்பம் என்றால் விதி, மனதிலே நாம் ஏற்படுத்தி கொள்ளுகின்ற உறுதி. விகற்பம் என்றால் அதிலிருந்து வேறுபட்டு செய்வது. ஆக ஆச்சாரம் ஒரு சடங்கு, அதை இப்படி செய்ய வேண்டும் என்று நாம் மேற்கொள்வது சங்கற்பம், அதை இப்படி மாற்றி செய்ய வேண்டும் என்று அதிலிருந்து வேறுபடுவது விகற்பம். இந்த மூன்றையும் நாம் நடைமுறையிலே மிக அழகாக உணரலாம். எடுத்துக்காட்டாக ஒரு எளிய ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்லுகிறேன். நம் வீட்டிலேயே நாம் வழிபாடு செய்கிறோம். ஒரு குடும்பத்திலே செய்கிற வழிபாடு இன்னொரு குடும்பத்திலே செய்கிற வழிபாட்டிலிருந்து வேறுபட்டு இருப்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரே குடும்பத்திலே பலர் பிறந்து வளர்ந்திருந்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வேறு வேறு வழிபாட்டு முறைகளை பின்பற்றுகிறார்கள். அதிலே ஒரு நிறைவு காண்கிறார்கள். ஒருவர் இரண்டு பழம் வைத்தால் போதும் என்கிறார்கள். ஒருவர் பழத்தோடு தேங்காய் வைக்க வேண்டும் என்கிறார்கள். ஒருவர் இப்படித்தான் பூசை செய்ய வேண்டும் என்கிறார்கள். ஒருவர் இன்னொருவர் அல்ல அல்ல இப்படி செய்யக்கூடாது, இதை இப்படி செய்ய வேண்டும் என்று வேறொரு முறை சொல்லுகிறார்கள். இன்னும் ஒருவர் இப்படி மாறி செய்தால் நம்முடைய முன்னோர்கள் செய்ததிலிருந்து வேறுபட்டிருக்கிறோம், அதனாலே விளைவுகள் நமக்கு உகந்ததாக இருக்காது என்று எண்ணுகிறார்கள். இன்னும் சிலர் இதை புதுமையாக செய்யலாம், கடவுள் ஏற்றுக்கொள்வார் என்று செய்கிறார்கள். ஆக இந்த சடங்குகள் எல்லாம் அவரவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறும் பல குருக்கள் விதித்தாலும் வேறுபட்டு பலவாக பிரிந்து இருப்பதை நாம் பார்க்கிறோம். எங்கே இவையெல்லாம் நடக்கின்றன? நாம் பின்பற்றுகிற பல சமயங்களிலே, நாம் பின்பற்றுகிற பல கொள்கைகள், மதம் என்றால் கொள்கை, கொள்கைகளிலே இது தவிர இதுதான் இறைவனை அடைவதற்கு வழி என்று சொல்லப்படுகிற மார்க்கங்களிலே நடக்கிறது. சைவத்தை எடுத்துக்கொள்வோம், வைணவத்தை எடுத்துக்கொள்வோம், அல்லது மேலை நாட்டிலிருந்து இங்கு வந்திருக்கிற கிறிஸ்தவம், இஸ்லாம் போன்ற சமயங்களையும் எடுத்துக்கொள்வோம், எல்லா சமயங்களிலும் இந்த ஆச்சாரங்கள் சங்கற்ப விகற்பங்கள் இருக்கு. எந்த ஒரு சமய மத மார்க்கமும் இதை கைவிடவில்லை. உண்மையிலே நாம் பார்க்க போனால் அவை ஒவ்வொன்றும் ஆச்சாரம் இது, செய்கை இது, இதை நிச்சயமாக பின்பற்ற வேண்டும், இப்படி விதிக்கப்பட்டிருக்கிறது, இதிலிருந்து விலகினால் அதனுடைய விளைவு இந்த தண்டனையாக இருக்கும் என்று அச்சுறுத்துகிற வகையிலேயும் இருக்கின்றன. இதையும் நீங்கள் உணர்வீர்கள். நான் உங்களுக்கு தெரிந்தது என்பதனாலே எந்த விதமான எடுத்துக்காட்டையும் தரவில்லை. இதற்கு முன்னால் விண்ணப்பத்திலே பெருமான் என்ன சொன்னார்கள்? உண்மை அன்பால் கருத்திலே கருதி வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் நடைமுறையிலே நாம் என்ன பார்க்கிறோம்? ஆச்சாரங்கள் என்று சொல்லப்படுகிற புறச்சடங்குகள் வற்புறுத்தப்படுகின்றன. அவை சமயத்திற்கு சமயம் வேறுபடுகின்றன, மதத்திற்கு மதம் வேறுபடுகின்றன, மார்க்கத்திற்கு மார்க்கம் வேறுபடுகின்றன. ஆக மிகவும் நுணுக்கமாக பெருமான் இங்கே பேசுகிறார்கள். முக்கிய தடை என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் சன்மார்க்கம் பொது வழிபாடு. பொதுவாகிய இறைவன், ஒன்றாகிய இறைவன் ஏற்றுக்கொள்ளுகிற வழிபாடு. அந்த வழிபாடு ஒவ்வொருவருவாலும் வேறு வேறு காலத்திலே அவரவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு செய்யப்பட்டு இப்பொழுது பலவாறு பிரிந்திருக்கிறது. இதை வருந்த நாம் வருந்த வேண்டிய செய்தி ஒன்று என்னவென்றால், கடவுள் வழிபாடு என்பது முழுமுதல் கடவுள் வழிபாடு. இப்பொழுது நாம் பார்ப்பதெல்லாம் கடவுளுடைய அடியார் வழிபாடு, தொண்டர் வழிபாடு என்பது கூட அல்ல. கடவுளை பற்றி பேசுகின்ற குருக்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, தொண்டர்கள் வழிபாடு என்று மிக இறங்கி வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். நான் இதை பற்றி முந்தைய நிகழ்வுகளிலே கூட குறிப்பிட்டிருக்கிறோம். அவரவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு வழிபாடு இப்பொழுது பெருகிவிட்டது. அந்தந்த சமயத்தில் பல பிரிவுகள் தோன்றிவிட்டன. இதே போல மதங்களிலும் மார்க்கங்களிலும் பிரிவுகளுடைய உட்பிரிவுகள் மிகவும் அதிகமாகிவிட்டன. இப்பொழுது உள்ளவர்கள் ஒவ்வொரு பிரிவிலிருந்தும் சில சில உண்மைகளை எடுத்து ஒன்றாக இணைத்து புது பிரிவுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையிலே நிறைய குருக்கள் இப்பொழுது தோன்றி இருக்கிறார்கள். அவர்கள் அந்தந்த வழிதான் சிறந்த வழி என்று சொல்லி நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவற்றில் பெரும்பாலும் அனைவருமே புறச்சடங்குகளை வற்புறுத்துவதை நாம் பார்க்கலாம். உள்நோக்கி திருப்புவதை, உள்நோக்கி திரும்பி செய்ய வேண்டிய தியானம் உணர வேண்டியவற்றை அவர்கள் அதிகமாக வற்புறுத்துவதில்லை. இவர்களெல்லாம் ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி இருப்பதையும் பார்க்கலாம். அந்த அமைப்புகளிலே அனைவரையும் சேருமாறும் அவர்கள் அந்த அமைப்பிலே சொல்லுகிற விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று வற்புறுத்துவதையும் நாம் பார்க்கிறோம். இது அந்தந்த குருக்களுடைய அனுபவத்தையும் அறிவையும் பொறுத்தது. நமக்கு கருத்து சுதந்திரம் இருப்பதினாலும், நமக்கு வழிபடக்கூடிய உரிமை இருப்பதினாலும் இந்த வேறுபாடு எல்லா நாடுகளிலும் பரவலாக காணப்படுகிறது. நாம் அவரவருடைய விருப்பத்திற்கே இதை விட்டுவிடலாம். ஆனால் அருளாளர்களுடைய உண்மை கருத்து என்ன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். வள்ளலார் பெருமான் இங்கே என்ன குறிப்பிடுகிறார்? இப்படி வெளியிலே செய்யப்படுகிற செய்கைகள், அவற்றின் விதிப்படி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம், அவற்றிலிருந்து வேறுபட்டு செய்கின்றவை, இவையெல்லாம் சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடை என்று சொல்லுகிறார். கருத்திலே கருதினால் இந்த ஆச்சார சங்கற்ப விகற்பங்களுக்கு எங்கே வழி? சரி, அடுத்து என்ன பேசுகிறார்? வருணம், ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல். முதல்ல சொன்னது கடவுள் வழிபாடு பற்றியது. இப்ப சொல்றது உயிர்கள் தங்களுக்குள்ளே உறவு கொண்டு வாழ்கின்ற பொழுது பின்பற்றுகிற செய்கைகள். உயிர்கள் எப்படி வாழ்கின்றன? குடும்பமாக இணைந்து வாழ்கின்றன, நண்பர் குழுக்களாக இருக்கின்றன, அலுவலகத்திலே வேலை பார்க்கின்ற குழுவாக இருக்கிறது, சமுதாயத்திலே இருக்கிற குழுவாக இருக்கிறது, ஒரு சமுதாயம் மற்றொரு சமுதாயத்தோடு சேர்ந்து வாழ்கிறது, அனைவரும் சேர்ந்து வாழ்கிற ஊர், ஊர் சேர்ந்த நாடு, நாடுகள் சேர்ந்த உலகம் என்று இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த அமைப்பிலே வாழ்கிறவர்களெல்லாம் மனிதர்கள், ஆண்களாகவும் பெண்களாகவும் இயற்கை அமைப்பிலே குடும்பத்தோடு வாழ்கிறார்கள். அறம், பொருள், இன்பம், வீடு என்கிற நான்கு உறுதி பொருள்களையும் அடைய வேண்டும் என்று ஒரு உலகியல் நோக்கோடு வாழ்கிறார்கள். அப்படி வாழ்கின்ற காலத்து அருளியலை பற்றி அறிந்து கொண்டு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பது இறைவன் ஏற்பாடு. ஆனால் அதை அவர்கள் மறந்து தங்களுக்குள்ளே செயற்கை பிரிவுகளை அமைக்கிறார்கள். நாடுகளாக எல்லை கோடுகள் வகுக்கிறார்கள். நாட்டிலே இருப்பவர்கள் மாநிலங்கள் என எல்லைக்கோடுகள் போடுகிறார்கள். ஒரு மாநிலத்திலே வசிப்பவர்கள் எங்களுக்கு நிர்வாக வசதி என்று சொல்லி மாவட்டங்களை பிரிக்கிறார்கள். அதற்கு கூட சில அடிப்படைகளை வைத்துதான் பிரிக்கிறார்கள். ஊர்களிலே வசிப்பவர்கள் தெருக்களிலே தங்களை இணைத்து கொண்டு ஒதுங்குகிறார்கள். குடும்பத்திலே இருப்பவர்களும் அக்கம் பக்கத்திலே இருப்பவர்களும் அப்படி செயற்கை பிரிவுகளை ஏற்படுத்தி கொண்டு தங்களுக்குள்ளே வேறுபாடுகளை கற்பித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எளிதாக நம்முடைய கண்ணுக்கு இவையெல்லாம் புலப்படுகின்றன. அவற்றை பெருமான் அவர்கள் ஒரு குறிப்பாலே சொல்லுகிறார்கள். வருணம் ஆசிரமம் முதலிய உலகாசார சங்கற்ப விகற்பங்கள் என்று குறிப்பிடுகிறார். இதிலே மிக அடிப்படையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, ஆனால் ஒரு வகையிலே பார்த்தால் நாம் அறிந்தது, ஆனால் அறிந்தும் கூட நாம் அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பது இந்த உலகாசார சங்கற்ப விகற்பம்தான். அது எப்படி வருகிறது என்றால், வருணம் என்றும் ஆசிரமம் என்றும் பெருமான் அவர்கள் அதற்கு விளக்கம் தருகிறார்கள். ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்றை மட்டும் நாம் இங்கே பேசலாம். சாதியை பற்றி பேசலாம். சாதிதான் இப்பொழுது மிகப்பெரிய தடையாக, முன்னேற்றத்திற்கு தடையாக விளங்குகிறது. இதை நாம் மறந்து விடக்கூடாது. இந்த சாதியும் ஆசிரமும் தயவுக்கு தடையாக விளங்குகிறது. அதே போல சமயங்கள் மதங்கள் மார்க்கங்களிலே உள்ள ஆசார சங்கற்ப விகற்பங்கள் தயவுக்கு தடையாக விளங்குகின்றன. ஆதலினாலே இந்த இரண்டும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் என்று வள்ளலார் விண்ணப்பிக்கிறார். சாதியை பற்றி நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது, சாதியினுடைய வேறுபாட்டினாலே மனிதர்களை அடிமையாக்கிய காலமும் உண்டு. இப்பொழுது உணர்ந்து நாம் சாதியை கடந்து வர வேண்டும் என்று அனைவரும் முயற்சி செய்கிறோம். சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. அரசியல் சாசனங்கள் அந்த அடிப்படையிலே எழுதப்பட்டிருக்கின்றன. ஆக காலம் மாறி வருகிறது. வள்ளலார் பெருமானை போன்ற அருளாளர்களுடைய புரட்சி கருத்துகளினாலும் அவர்களுடைய நடவடிக்கைகளினாலுமே இது சாத்தியமாயிருக்கிறது. வள்ளலார் பெருமான் இங்கே என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால், இவையெல்லாம் சன்மார்க்கத்தினுடைய முக்கிய தடை என்று குறிப்பிடுகிறார். இது எதற்கு தடை என்றால், தயவுக்கு தடை என்று சொல்லுகிறார். மனிதன் மற்றொரு உயிரை உயிராக மதிப்பதற்கும் அவை துன்பப்படுகிற பொழுது உதவி செய்வதற்கும் இது தடையாக இருக்கிறது. ஆகவே சுத்த சன்மார்க்க லட்சியத்தை நாம் அறிந்து கொள்வதற்கும் பயிற்சி செய்வதற்கும் பலனடைவதற்கும் தடையாக இருப்பதினாலே இந்த தடைகளெல்லாம் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார்கள். மிகவும் ஆழமான ஒரு கருத்து, எங்கள் மனதில் பற்றாத வண்ணம். ஏன் வள்ளலார் இப்படி சொல்லுகிறார்கள் என்றால், இந்த சட்டத்தினாலே இவற்றை மாற்ற இயலாது. தனி மனிதருடைய மனதிலே ஏற்படுகிற மாற்றத்தினாலேதான் இவை செய்யக்கூடும். பொதுவாக தனி மனிதர்கள் மனதிலே இந்த மாற்றம் ஏற்படுமானால் அது சமுதாய மாற்றமாக மலரும். அப்படி மலருகின்ற பொழுதுதான் இந்த உண்மை புலப்படும். அதற்கு முன்பு நாம் அந்த உயிர்களை உயிர்களாக கருதி கடவுள் வழிபாடு என்பதிலே நாம் சிந்தித்ததை போல அந்த உயிர்களுடைய துன்பத்தை நீக்க வேண்டும் என்றால் தனி மனிதனுடைய கருத்திலே அந்த மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றம் வர வேண்டும் என்றால் பெருமான் சொல்லுவது போல இந்த தடைகள் நம்முடைய மனதிலே பதியக்கூடாது, பற்றக்கூடாது. பற்றுதல் என்றால் பிடித்தல். என் மனது இந்த பொருளை பற்றுகிறது என்றால் என்ன பொருள் என்றால், என்னுடைய எண்ணம் அதை சுற்றி இருக்கிறது, நான் அதை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று பொருள். இந்த வேறுபாடுகளையே பற்றி எண்ணிக்கொண்டிருந்தால் கடவுள் வழிபாட்டிலே நிறைவு இல்லை, அதிலே ஒரு உண்மையான ஈடுபாடு இல்லை, விளக்கம் இல்லை. அதைவிட முக்கியமானது ஒன்று, பிற உயிருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். ஒருவர் மிகவும் துன்பப்படுகிறார், நம்மிடம் உதவி நாடி வருகிறார். அவர் நம்மிடம் விண்ணப்பிக்கிறார். அவருக்கு உதவி செய்யக்கூடிய சுதந்திரம் எனக்கு இருக்கிறது, அறிவு இருக்கிறது, அவர் துன்பப்படுகிறார் என்று தெரிந்து கொண்டேன். நான் உதவி செய்வதற்கு ஏதும் தடையில்லை. ஆனால் நான் அவரை பார்க்கிறேன், அவர் என்னுடைய மொழி பேச இல்லையே, என் நாட்டவர் இல்லையே, அவர் என்னுடைய சமயத்தை பின்பற்றவில்லையே, அவர் என்னுடைய சாதியை சார்ந்தவர் இல்லையே என்ற சலனம் எனக்கு வருகிறது. ஆக உதவி செய்ய வேண்டும் என்று தெரிகிறது, உதவி செய்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியுடையவர் என்று தெரிகிறது, என் மனதிலே அந்த உணர்வு வருகிறது. ஆனால் தடையாக இந்த செயற்கை நிகழ்வுகள் அமைகின்றன. அதனால பெருமான் அவர்கள் ஆழ்ந்த கருத்தாக தேவை என்றும் உதவி என்றும் ஒரு உயிர் துன்பப்படுகிறது என்றும் உணர்ந்தால், அந்த அறிவு நமக்கு இருந்தால், அதை நீக்குவதற்கு சுதந்திரமும் இருந்தால் அதை நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது அதை இதை போன்ற சடங்குகள், ஆச்சாரங்கள், சங்கற்ப வியர்ப்பங்கள் எல்லாம் தடுக்குமானால் அவையே சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடை என்று சொல்லுகிறார். இது உணர்வு ரீதியிலே நம்முடைய மனதிலே பதிய வேண்டும். அந்த ஆச்சார சங்கற்ப வியர்ப்பங்களை சென்று மனது பற்றாமல் இருக்க வேண்டும். நமக்குள்ளே சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை நிலவ வேண்டும். இதை ஆண்டவரிடமேயே விண்ணப்பிக்கிறார்கள். அப்படி விண்ணப்பம் செய்து பெருமான் இந்த விண்ணப்பத்தை நிறைவு செய்கிறார். என்ன நிறைவு செய்கிறார்கள் என்றால், எங்கள் மனதில் இவையெல்லாம் பற்றக்கூடாது. எங்கள் மனதில் என்ன பற்ற வேண்டும் என்று பெருமான் அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். மிக அற்புதமான வரிகள். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்கச் செய்து தருளல் வேண்டும் என்று நிறைவு செய்கிறார். ஆதலால் அன்பர்களே, நம்முடைய வழிபாட்டிலே ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய விண்ணப்பம் இந்த நிறைவிலே உள்ள இரண்டு விண்ணப்பங்கள். ஒன்று, பெருமானவர்கள் ஆறு வேண்டுதல்களை ஒன்றாக சேர்த்து சத்திய வாழ்வை அடைவித்து நித்தியர்களாகி வாழ்வித்தல் வேண்டும் என்று நிறைவு செய்கிற ஒரு விண்ணப்பம். மற்றொன்று, இந்த மனத்தில் எதெல்லாம் பற்றக்கூடாது என்று பட்டியலிடுகிறார்களோ அதையெல்லாம் நாம் ஒதுக்கி சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியம் நிலவ வேண்டும் என்று ஆண்டவரிடம் வேண்டுகோள் செய்யும். ஆக இந்த இரண்டு ஒன்று சேர்த்து பெருமான் அவர்கள் இந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி செய்கிறார். ஆக இதுவாரும் பெருமான் அவர்கள் அருளிய நான்கு இறைநிலை விண்ணப்பத்திலே முதல் விண்ணப்பமாகிய சிறு விண்ணப்பத்திலே அது எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், பெருமான் அவர்கள் கடவுளை அழைத்து குறைகளை உடைய நாங்கள் செய்கிற விண்ணப்பத்தில் குறைகள் உண்டு, ஆனால் அவற்றை கருதாது, நிறைவை கருதி நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, ஆறு பிறவிகளையும் கடந்து ஏழாவது பிறவியாகிய மனித பிறவியை அளித்ததற்கு நாங்கள் கைமாறு செய்ய இயலாது என்று நன்றி. எங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் உணர்த்தி அருளிய உண்மைகள் அருளுரைகள் மூன்று உண்டு. அந்த அருளுரைகள் உணர்த்தப்பட்டதினாலே எங்களுக்கு ஏற்படுத்திய தேடல்கள் நான்கு உண்டு. அந்த தேடல்களுக்கு விடை கூறும் முகத்தினாலே நீங்கள் எங்களுக்கு மூன்று வழிகளை காட்டினீர்கள். அந்த திருக்குறிப்பை எங்களுக்கு உணர்த்தினீர்கள். அந்த மூன்றின் படியும் ஞான சபையை காண வேண்டும், அடையாளமாக காண வேண்டும் என்று கூறி அதை அலங்காரம் செய்து அந்த திருப்பணியை நிறைவேற்றுவதற்கு அருள் புரிய வேண்டும் என்று விண்ணப்பித்து, அந்த விண்ணப்பம் செய்கின்ற பொழுது ஆறு வேண்டுகோள்களையும் அதன் பின்பு பொதுவில் சன்மார்க்க அன்பர்கள் செய்கிற எதனை முக்கிய லட்சியமாக கொள்ள வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தினையும் சேர்த்து நிறைவு செய்திருக்கிறார்கள். இதை வழிபாட்டுதோறும் நாம் ஊந்தி படித்தோம் என்றால் நம்முடைய கருத்திலே ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்தின் காரணமாக நம்முடைய செய்கைகளிலே ஒரு மாற்றம் வரும். இந்த செய்கைகளினுடைய மாற்றத்தின் காரணமாக நம்முடைய மன மீண்டும் அந்த வேறுபாடுகளை பற்றாமல் தயவை ஒன்றே பின்பற்றுகிற ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலையினாலே நாம் புனிதர்களாவோம். புனிதர்களாவதினாலே பெருமான் அவர்கள் சொல்லுவது போல இந்த மனித நிலையிலிருந்து நாம் தூய்மை அடைந்து தெய்வ நிலையை அடைய முடியும் என்று கூறி பேரின்ப சித்தி பெறுவதற்குரிய வழியை சிறு விண்ணப்பம் சொல்லுகிறது. அதற்கு வழியே ஞானசபை உணர்தல் என்பதையும் தெளிவாக்குகிறது என்று கூறி அமைகிறேன். பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பினை தெரிவிக்கிறேன்.
ஐயா, ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது ஐயா, ரொம்ப நன்றி. ரொம்ப ஆழமான கருத்துக்களை வந்து ரொம்ப எளிமையா சொல்லிட்டீங்க. அதே மாதிரி நிறைய சின்ன சின்ன வார்த்தைகளுடைய குறிப்புகளும் நிறைய கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப அருமையா இருந்தது இந்த இந்த ஸ்பீச். இப்ப கேள்வி பதில் நேரத்துக்கு போலாம். அன்பர்களுக்கு ஒரு சிறு விண்ணப்பம், கேள்விகள் வந்து சுருக்கமாகவும் தலைப்பை ஒட்டியும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அவரவர் தொலைபேசி மியூட்டில் வைத்துக் கொண்டால் மற்றவர் பேசும்போது தெளிவாக கேட்கும். இப்போது அன்பர்கள் கேள்விகளை கேட்கலாம்.
அருபெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையா, நான் ராஜி பேசுறேன். மிக அற்புதமான விளக்கங்கள் எல்லாம் கொடுத்தீங்க. விண்ணப்பத்தை ஒட்டி அதை அதனுடைய பொருள் எப்படி வேண்டணும் அப்படிங்கிற விளக்கங்கள் எல்லாம் மிக அற்புதமான விளக்கங்கள் எல்லாம் கொடுத்தீங்க. அதாவது இறந்தவரை நினைத்து நம்ம துன்பப்படக்கூடாது, அவரு அதற்கும் மேலான நிலைக்கு போறங்க அப்படிங்கறத நம்ம நினைச்சு நம்ம ஆறுதல் தான் அடையணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. மிக்க நன்றி ஐயா.
நன்றிமா.
வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நான் பிரசன்னா பேசுறேன். ஐயா, நீங்க இந்த பிறப்பு வந்து ஏழு வகைகள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுல வந்து ஆறாவது பிறப்பு நரகர் பிறப்பு வந்து நம்ம வந்து முன் செய்த பயனால தீவினை நல்வினை அந்த பயன்கள்னால வந்து நரகர்களா பிறந்து அனுபவிக்கிறோங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்கய்யா. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்க, இந்த மனித பிறப்பு எடுக்கும் போது தானே இந்த நல்வினை தீவினை எல்லாம் வர முடியும். ஏன்னா அப்ப நம்ம வந்து இந்த நம்மளுடைய சுதந்திரத்தினால வந்து பல விஷயங்களை பண்ணி அதனால நல்வினை தீவினைங்கிற வருது. அப்போ வந்து அதுக்கு முன்னாடி பிறவிலேயே எப்படி ஒரு அந்த தண்டனை நிமித்தமா வர்ற அந்த நரகர் பிறவி வர முடியும் ஐயா, அதை கொஞ்சம் விளக்க முடியுமா?
ஆமா, நாம முந்தின பிறவிலையும் மனிதரா பிறந்து இதே போல தீவினைகள் செஞ்சிருக்கலாம் இல்லையா? பெருமான் அவர்கள் ஜீவானந்த ஒழுக்கத்துல என்ன சொல்றாங்க, முந்திய பிறவியிலே கடினர் சித்தராக இருந்த யார்? சிலர் பேர் இப்படி காட்டுவாசிகள் ஆதிவாசிகள் நரகர்களாகவும், சில பேர் பாம்பு தேள் போன்ற கடுமையான நச்சு பிராணிகளாகவும் என்று ஒரு விளக்கம் தருகிறார்கள் ஜீவானந்த ஒழுக்கத்துல. அதனால கொலை செய்து புலால் விரும்பி பிற உயிர்களை துன்புறுத்தி கடின சித்தர்களாக இருந்தவர்கள் தண்டனை பெற்று அடுத்தடுத்த பிறவியிலே இப்படி தோன்றுகிறார்கள் என்று கொள்ள
வேண்டும். சரிங்க, அது வச்சுக்கோங்க. ஆனா இதுல வந்து ஒரு உயிர் வந்து அதாவது உருவாகி அந்த நம்ம அந்த அசையா உயிராகவும் ஊர்வன வாழ்வன நீர் வாழ்வன இப்படி வந்துட்டு இருக்கும் போது நம்ம அந்த மனித பிறப்புக்கே வந்திருக்கோம். அந்த லைன்ல வரும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7 வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு நரகரா பிறக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இங்க கொஞ்சம் குழப்பம் இடத்துலதான். ஏன்னா நம்ம வந்து
ஒரு பல இத ஒன்னா தொகுத்து ஒரே சுருக்கமா தெரிஞ்சுக்கிட முயற்சிக்கிறோம். இப்ப அதை இப்படி பாருங்க, இதுக்கு நான் கொஞ்சம் ஆழமா பதில் சொல்லணும், ரொம்ப விரிவா. இந்த உபதேச பகுதியில நான் சொல்ற சில பகுதிகள் இருக்கு, அதையும் நீங்க இதுல சேர்த்து பார்க்கணும். இப்ப வந்து ஆன்மா வந்து அஞ்ஞானம் இருந்தது, அதுக்கு உடம்பு தயாரா கடவுள், அது முதல்ல பிறக்கும் போல வந்து அதனுடைய அந்த ஆன்மாவினுடைய பக்குவத்திற்கு ஏற்ப உடம்பு தருகிறார். அந்த ஆன்மா ஏன் அப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் உபதேச பகுதியில இருக்கு. அது வந்து பக்குவ ஆன்மா சில இது இருக்கு, பக்குவமும் அபக்குவமும் சேர்ந்த ஆன்மா சில இது இருக்கு, அபக்குவமா உள்ள ஆன்மா சில இது இருக்கு. இந்த மூணுமே இருக்கு. அது கடவுளுடைய அருள் சக்தியினாலே என்று அப்ப இந்த வேறுபாடு இருக்கிறது என்று உபதேச பகுதியில ரொம்ப விளக்கமாக பேசப்படுகிறது. அதை நீங்க திரும்ப ஒரு முறை ஆழமாக பார்க்கணும். ஏன்னா ரொம்ப விரிவாக பேச வேண்டிய இந்த ஒரு கருத்து ரொம்ப சுருக்கமா தத்துவ ரீதியில சொல்லணும்னா, அந்த அஞ்ஞான இருள்ல இருந்தப்ப சில ஆன்மாக்களுக்கு மறைப்பு வந்து ரொம்ப தடிப்பு அதிகமா இருக்கு, சில பேருக்கு அந்த மறைப்பு வந்து மெல்லிசா இருக்கு. அதைத்தான் நம்ம வந்து பக்குவ வேறுபாடுங்கிறோம். அதுக்கு ஏத்த மாதிரி உடம்பு கிடைப்பதுனால நாம சொன்ன ஏழு வகை பிறவியிலையும் எந்த பிறவி ஏழு பிறவி அது வரிசையாத்தான் நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. முன்பின் நடக்கலாம். ஆன்மாக்களுக்குள்ள பக்குவ வேறுபாட்டினாலே அப்படி நடக்குது. ஜீவாலயத்திலையும் இதை பற்றி வள்ளலார் விவரமாக பேசியிருக்கிறார். அது ஒரு ஊன்றி படிக்க வேண்டிய ஒரு பகுதி. அறிவியல் சொல்லுகிற பரிணாம வசதி வழியை வந்து அருளாளர்கள் சொல்ல இல்லை, அருளாளர்கள் வேறுபடுகிறார் அந்த இடத்துல. அதனால முதல் பிறவி தொட்டு எல்லா இருந்தன, அடுத்தடுத்த பிறவியிலே அவையவர் செய்வதற்கு உரிய செயல்களின் பலனாக வேறு வேறு உடல்கள் கிடைக்கின்றன. அதனால கடின சித்தர்கள் வேறு வேறு இதோடு பிறக்கின்றார்கள். கேக்குதா? இடையில ஏதோ வேற ஓசை
இல்லைங்க? கேட்டதுங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா.
நன்றி.
ஐயா, எனக்கு இன்னொரு எனக்கு ஒரு கேள்விங்கய்யா. கோபி பேசுறேன். இப்ப இந்த பிறப்புக்கெல்லாம் முன்னாடி வந்து ஆன்மா கட்டத்துல வந்து ஆன்மாக்கள் இருட்டு நிலையில இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்களா? அது வந்து அப்ப வந்து அறிவில்லாத நிலையில இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க
இல்லையா?
இப்ப அதாவது ரொம்ப அதாவது இப்ப அந்த பிறப்பு வந்து நம்ம கடவுள் வந்து கருணையினால நமக்கு அந்த பிறப்பு கொடுக்கலன்னா இப்ப அந்த ஆன்மாக்கள் எல்லாம் அதே நிலையிலதான் இருக்கும். அப்ப அது இருக்கிறனால என்னங்க, அதாவது இப்ப இந்த பிறப்பு
நாளாவது
மாயையெல்லாம் வந்து இந்த இன்ப துன்பம் எல்லாம் வருது. அப்ப அது அந்த பிறப்பு எல்லாம் இல்லாம இந்த மாயையில சிக்காம அந்த ஒரிஜினல் இதுல இயற்கை நிலையில இருக்கும் போது அப்படியே இருந்துட்டா என்னங்க, அதுல அதாவது துன்பமான நிலையா இல்ல வந்து இன்பம் இல்லாத நிலையா?
அது ரொம்ப ரொம்ப துன்பமான நிலை அது. அந்த துன்பத்தன்மே உணர்ந்திருக்க மாட்டோம். இப்ப நான் சொல்றேன்னா, ஒரு மயக்க நிலையில ஒரு நோயாளி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, கோமா ஸ்டேஜ்னு ஆங்கிலத்துல சொல்றோம்ல, அந்த நிலையில அவருக்கு என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாது. அவர் வாட்டுக்கு படுத்திருப்பாரு, அவருக்கு மற்ற கருவிகள் மூலமா உணவு காற்று எல்லாம் செலுத்தப்படும், அவர் அப்படியே இருப்பார் இல்லையா? கிட்டத்தட்ட இந்த நிலைதான் நம்ம வந்து அஞ்ஞான இருள்னு சொல்லப்படுற அறியாமையாகிய இருள். அதை நம்ம அப்படிதான் கற்பனை பண்ணி புரிஞ்சுக்கணும், ஏன்னா அதுக்கு பின்னால போய் நம்மளால அதை புரிஞ்சுக்கிட முடியாது. அப்ப அறிவு இருக்கும், ஆனால் அதுக்கு விளக்கம் இருக்காது, செயல்படாது. எந்த விதமான செயலும் இருக்காது, எந்த விதமான விளக்கமும் இருக்காது. விளக்கமும் செயலும் எப்ப வரும்னு சொன்னா, மனித உடம்பு கிடைச்சாத்தான் வரும். மனித உடம்பு கிடைச்சாத்தான் இந்த ஆறு அறிவுக்கு உள்ள உறுப்புகள் வரும். அந்த உயிர் அந்த உடலிலே செல்லுகிற பொழுதுதான் அந்த அறிவுகள் எல்லாம் வந்து செயல்பட தொடங்கும். அதனால அது வரைக்கும் அந்த நிலையில தான் இருக்கும். கடவுள் தான் கருணையினால என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னால், இது இவ்வளவு காலம் இப்படி அறிவு விளக்கம் இல்லாமல் இருக்கேன்னு அதை நம்ம போல உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வராரு. ஆன்மாக்கள் வந்து அளவு கடந்தது, கடவுள் ஒருவர். அதனால அவர் கருணையினால தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதான் ஐந்துளில் எப்பவும் இடைவிடாமல் நடக்கிறது என்று நாம் சொல்லுவது. இதை மற்ற சமயத்தினரும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஐந்துளின் கூட எப்பொழுதுமே தொடர்ந்து இந்த கடவுளுடைய கருணை செயலாகிய படைப்பு நடக்கிறது அப்படிங்கறது அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதனால படைப்பு தொடர்ந்து நடக்கும். அப்படி தொடர்ந்து ஒரு நடக்கிற பொழுது ஒரு ஆன்மாவுக்கு பிறவி கிடைத்து விட்டது என்றால், அது வந்து ஒரு மேல்நிலைக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். தனியா இருந்த நிலையை சாத்திரங்கள்ல கேவல நிலை என்று சொல்வார்கள். கேவலம் என்பது வடமொழி தனிமை என்று பொருள். அவர் எந்த விதமான உடம்பும் உறுப்புகளோ உலகமோ எந்த விதமான உதவியும் இல்லாமல் தனிமையாக கிடந்தது. அறிவு விளக்கம் இல்லை, அதனாலே செயல்பாடும் இல்லாத ஒரு நிலை. அப்படி வந்த பிறகு இங்க வந்து இன்ப துன்பங்கள் வந்து நமக்கு அறிவு விளக்கத்திற்காகவே நமக்கு அமைந்திருக்கின்றன. அதுதான் பட்டறிவு. அதனாலதான் விளக்கம் வரும். கட்டறிவு வராத வரை விளக்கம் வராது. அந்த விளக்கத்தினாலேதான் நமக்கு வழி பிறக்கும், எது உண்மை வழி என்பது தெரியும். அதனால ஆண்டவர் நமக்கு உதவிதான் செய்கிறார், எல்லாருக்கும் தொடர்ந்து உதவி செஞ்சுட்டே இருக்கிறாரு. பிறவி ஒண்ணு வந்துருச்சுனாலே அதே ஒரு பெரிய நிலை, அதுல வந்து நிச்சயமா நாம முன்னேறுவோம். ஆனால் என்ன என்றால், அந்த பிறவியினுடைய குறிக்கோளை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். உணராதவரை நாம் அந்த பிறவியினுடைய பயனை அடைவதில்லை. ஆனால் ஆண்டவர் கருணை மிகுந்தவர் என்பதனால அடுத்தடுத்து பிறவியில் தந்து கொண்டே இருப்பார். நாம் சிறிது சிறிதாக முன்னேற வேண்டியதாக இருக்கும். உணர்ந்தவர்கள் வேகமாக முன்னேறுவார்கள், அவர்களுக்கு அதிக பிறவிகள் இருக்கார்.
நான் கோபி பேசுறேன், எனக்கு இன்னொரு கேள்விங்கய்யா. இப்ப நீங்க
சொல்லுங்க,
போன தடவை சொன்ன போது அதாவது இதுக்கு முந்தின ஸ்பீச்சஸ்ல வந்து தேவர்கள் அதாவது உயர் பிறப்பு அடைந்தவர்கள்லாம் வந்து கடவுளை வந்து உணர முயற்சி பண்ணி பண்ணி தோல்வி அடைஞ்சி அவங்க வந்து கடவுளை வந்து பாடி பணிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்களா? அந்த செயல் வந்து அவங்க வேண்ட இது வந்து இப்ப மனித தேகத்தை பெற்று அதுக்கு மேல அது போறதுக்குங்களா, இல்ல வந்து அவங்க நிலையில இருந்து போறது வந்து மனித தேகத்துக்கு வர வேண்டியது இல்லைங்களா?
அதாவது இதுல சில உண்மைகளை வந்து நாம வந்து அருளாளர்களுடைய உரைகள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். சில இது புராணங்கள்ல சொல்லி இருக்கிறாங்க. பெருமான் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், தேவர்கள்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களோட மேல்நிலையில எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. படைப்பு கடவுள், காக்கும் கடவுள் என்று நாம சொல்லப்படுகிற தெய்வங்கள் இருக்காங்க. தெய்வங்களை கடந்து அவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய நிலைகள்ல உள்ள தலைவர்கள் இருக்கிறாங்க. இப்படி பல நிலைகள் சொல்லிட்டு போறாங்க. அவர்கள் அனைவருமே வந்து மனிதர்களைப் போல கடவுளுடைய காட்சியை பெறுவதற்கும் கடவுள் முழு அருளை பெறுவதற்கும் எப்பவும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க இல்லாம இல்லை. யார் எந்த நிலையில எவ்வளவு முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறதும் அந்தந்த ஆன்மாக்களினுடைய பக்குவத்தை பொறுத்தது, அந்தந்த நிலையில அவர்கள் செய்கிற முயற்சியை பொறுத்தது. அதற்கு ஏற்றாற் போல அவங்களுக்கு விளக்கமும் மேலே அவர்களுக்கு உயர்வும் மேல் படிகள் தெளிவாகிறதும் நடந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து எல்லாமே வந்து நமக்கு விளக்கமாக தெரிவிக்கப்படவில்லை. இப்படி தெரிவிச்சாலும் கூட நம்மாலே புரிந்து கொண்டிருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து.
சரிங்க, நன்றிங்க.
ஒரே ஒரு கேள்வியா சொன்னதுல, உண்மை அறிவு இன்பம் அப்படிங்கிற மூன்று குணங்கள்ல இறைவன் இருக்காரு அப்படின்னு சொன்னீங்க, அதை பற்றி ஒரு சிறிய விளக்கம் கொடுத்த நல்லா இருக்கும்.
அதாவது கடவுள் வந்து நம்ம வந்து ஒரு பொருள்னு நீங்க கற்பனை பண்ணுங்களேன், கற்பனை இல்லாதான் உண்மை. ஆனா புரிஞ்சுக்கிறதா சொல்றேன், இப்ப மாம்பழம்னு ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை சாப்பிடுற போது நமக்கு இனிமைன்னு ஒரு சுவை தெரியுது இல்லையா? அப்போ ஒரு பொருள் இருந்தால்தான் அதனுடைய இயல்பு என்னன்னு தெரியும், இனிமைன்னு. அதை நாம அனுபவிக்கிற பொழுதுதான் அது வந்து இன்பம்னு தெரியும். அப்போ ஒரு பொருள் உண்டு, அந்த பொருளுக்கான இயல்பு. இப்ப மாம்பழம் சுவை இனிமை இது மூணு இருக்கு பாருங்க. அதனால மெய்ப்பொருள் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. இந்த அறிவு அப்படிங்கிறது தான் அதனுடைய இயல்பு. அதனால விளைகிற இன்பம் அப்படிங்கிறது தான், அந்த சுவையினால நாம பெறுகிற இன்பம் அப்படிங்கிறது தான் இன்பம். ஆக கடவுள் வந்து ஒரு நிலையான பொருள். இந்த பொருள்னாலே நாம பெறுகிற இன்பம், நாம் பெறுகிற அனுபவம், இந்த மூணும் வந்து பிரிக்க முடியாதபடி ஒன்னா இருக்கு. நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக மூணையும் பிரிச்சு பாக்குறமே ஒழிய இந்த மூணையுமே பிரிக்க முடியாது. ஞான விண்ணப்பத்துல பெருமான் அதைத்தான் சொல்றார், பிரிக்கப்படாத பொருளாக பதம் அப்படின்னு சொல்லி இருப்பார். பதமாக, பதம்னா நிலையை குறிக்கக்கூடியது, நிலையாக இன்பமாக இருக்கிறார் கடவுள் அப்படின்னு. இயற்கை உண்மை அறிவு இன்பம் அப்படின்னு பாடல் அப்படியே பாடுறாரு. எப்பொருட்கும் எவ்வுயிர்க்கும் உள்ளகத்தும் புறத்தும் இயல் உண்மை அறிவு இன்பமாய் விளங்குகின்றன்னு ஆறாம் திருமுறையில பாடுறாரு. அதனால கடவுள் வந்து உண்மை அறிவு இன்பம் என்று சொல்லப்படுகிற மூன்று நிலைகளும் ஒன்றாக பிரிக்க முடியாத ஒரு அமைப்பிலே உள்ளவர். அவர் மெய்ப்பொருள் சத், அவர் பேரறிவு சித். இந்த ரெண்டு நாளையும் ஏற்படும் இன்பம் ஆனந்தம். அற்புறஞ்சோதி அகவல் பாருங்க, சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னே பெருமான் அவர்கள் அதுல விளக்கம் சொல்லி இருக்கிறத பாருங்க. நீங்க அடிக்கடி பாராயணம் பண்றீங்கல்ல, அதனால நீங்க அந்த 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 பகுதிய அந்த பகுதியை நீங்க அழகா புரிஞ்சுக்கலாம். அதுக்கு பெருமான் அவர்கள் அந்த இதுல எடுத்து தர்றாங்க. நான் அந்த அந்த வரிகளை சொல்றேன், நீங்க படிச்சால் புரிஞ்சுக்கலாம். என்றுமோர் நிலையாய், என்றுமோர் இயலாய், என்றும் உள்ளதுவாம் என் தனி சத்தே. இப்படி படிச்ச நினைவு இருக்கா உங்களுக்கு? என்றுமோர் நிலை, என்றும் ஓர் இயல், என்றும் உள்ளது, இதுதான் சத்து, இதுதான் உண்மை. அறிவு என்ன அப்படிங்கிறதுக்கு பெருமான் அவர்கள் சொல்றார். அந்த அந்த பகுதி நீங்க பார்க்கலாம். என்றும் உள்ளதுவாய், சத்துல எங்க முடிக்கிறாரோ அதை இங்க தொடங்குறாரு. என்றும் உள்ளதுவாய், எங்கும் ஓர் நிறைவாய், என்றும் விளங்கிடும் எந்தனி சித்து. இப்ப சித்து என்பதற்கு, அறிவு என்பதற்கு விளக்கம் தர்றார். என்னைக்கும் உள்ளது, அதனால மாறாது, எல்லா இடத்திலையும் நிறைஞ்சிருக்கு கடவுளுடைய பேரறிவு. என்றைக்கும் விளங்குகிறது அது, அதனால என் தனி சித்தேன்னு சொல்றாரு. அதே போல இன்பத்தை சொல்றப்ப, ஒன்று அதில் ஒன்று என்று உரைக்கவும் படாதாய், என்றும் ஓர் படித்தாம் என் தனி இன்பே அப்படின்னு அதுக்கு ஒரு இலக்கணம் கொடுக்கிறார். ஆக இது வந்து இயற்கை உண்மை, இயற்கை அறிவு, இயற்கை இன்பம் என்கிற மூன்றையும் குறிக்கிற இயல்பு. எல்லா அருளாளர்களும் ஒன்றுபட்டு பேசுகிற பொது பகுதி இது கடவுளுடைய இயல்பு. ரொம்ப தலையாய இயல்பு இது. கொஞ்சம் ரொம்ப ஆழமா இத நாம புரிஞ்சுக்கிடும்.
அற்புதமான விளக்கம் அந்த அகவில இருந்து மேற்கோள் காட்டி சொன்னது இன்னும் அழகா புரிஞ்சதுயா. அற்புதமான விளக்கம், மிக்க நன்றி ஐயா.
நல்லது.
சரி ஐயா, வேற யாருக்கும் எந்த கேள்விகளும் இருக்கா, அல்லது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம்?
என்னுடைய வேண்டுகோள், ஒரு முறை கேட்டாலோ ஒரு முறை படிச்சாலோ இந்த விண்ணப்பம் விளங்காது, அதாவது முழுதும் விளங்காது. விளங்கும், அவரவர் அறிவுக்கும் அனுபவத்திற்கு ஏற்ற மாதிரி விளங்கும், ஆனால் முழுவதும் விளங்காது. மிகவும் ஆழ்ந்து வேண்டிய ஒரு பகுதி. அதனால அன்பர்கள் அனைவருக்கும் அந்த என்னுடைய வேண்டுகோள், இதை தயவு செய்து அடிக்கடி படியுங்கள், அடிக்கடி சிந்தியுங்கள். அற்புதமான கருத்துக்களை கொண்ட ஒரு விண்ணப்பம், நமக்கு வழிகாட்டுகிற விண்ணப்பம்.
நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா.
வணக்கம்.
இப்போ நண்பர்களுக்கு வேற யாருக்கும் எதுவும் கேள்வி இல்லைன்னா அடுத்த கருத்துக்கு போயிடலாம். தயவு திரு பிரசன்னா ஐயா அவர்கள் இப்போது நன்றி உரையாற்றுவார்.
நன்றி கோபி. திரு நமச்சிவாயம் ஐயா ஐயா அவர்கள் இன்று நம்மிடையே இந்த விண்ணப்பத்தை பற்றி அழகான ஒரு ஹலோ இன்று நம்மிடையே பேராசிரியர் வை நமச்சிவாயம் ஐயா அவர்கள் சன்மார்க்கம் அறிவோம் என்ற தலைப்பிலே வள்ளலார் வாக்கில் சிறு விண்ணப்பம் என்பதை பற்றி ஒரு அருமையான விளக்கத்தை நம்மிடையே கொடுத்தார்கள், நமக்காக கொடுத்தார்கள். வழக்கம் போலவே இந்த வாரமும் ஒரு மிகச்சிறந்த சொற்பொழிவாக அமைந்துள்ளது. சொற்பொழிவு மட்டுமல்லாமல் அவர் நமக்காக அளித்த பதில்களும் மிகச் சிறப்பாக இருந்தது. ஐயா அவர்களை நேரில் சந்தித்த வாய்ப்பு கிடைத்தது. என்ற வாரம் அப்பொழுதும் ஐயாவிடம் உரையாற்றி கொண்டிருந்தோம், அப்பொழுதும் அதைதான் சொன்னோம். அதாவது இந்த இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம முன்னாடியே ஒரு சில விஷயங்களை படிச்சிருந்தா கூட அதுல இருக்க ஆழமான கருத்துக்களை நம்மளுக்கு எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு ஐயாவுடைய இந்த இந்த விளக்கங்கள், இந்த நிகழ்வு நம்மளுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்குது. எல்லாவற்றையுமே வந்து நம்மளுக்கு அறிஞ்ச பார்வையிலிருந்து, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பார்வையிலிருந்து, வள்ளலார் வாக்கில் அப்படின்ட்டு பெருமான் என்ன நினைச்சு கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறத ரொம்ப அழகா எளிமையா நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம ஐயா அவர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம மிகப்பெரிய இதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இது வந்து கூற நன்றி கூற வார்த்தைகள் இல்லை. இருந்தாலும் ஐயா அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாகவும், வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா அவர்கள், ஐயா தாங்களும் தங்கள் உறவுகளும் சுற்றமும் நட்பும் மற்றும் அனைவரும் உண்மை இன்பத்தை பெற்று சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் இருந்து சத்திய வாழ்வை அடைந்து நித்தியராக வாழ குருவர்களையும் திருவர்களையும் வேண்டி விண்ணப்பிக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையம் எல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.
நன்றி.
நன்றிங்க ஐயா.
நன்றி பிரசன்னா ஐயா. இப்போது தெய்வத்தில் ராஜி அம்மா விண்ணப்ப சிறு விண்ணப்பத்தில் இருந்து ஒரு ஒரு பகுதியை வாசிப்பார்.
அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருப்பெருஞ்சோதி, சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பம். இயற்கை உண்மையர் என்றும், இயற்கை அறிவினர் என்றும், இயற்கை இன்பினர் என்றும், நிற்குணர் என்றும், சிற்குணர் என்றும், நித்தியர் என்றும், சத்தியர் என்றும், ஏகர் என்றும், அநேகர் என்றும், ஆதியர் என்றும், அனாதியர் என்றும், அமலர் என்றும், அருப்பெரும் ஜோதியர் என்றும், அற்புதர் என்றும், நிரதிசியர் என்றும், எல்லாமானவர் என்றும், எல்லாம் உடையவர் என்றும், எல்லாம் வல்லவர் என்றும் குறிக்கப்படுதல் முதலிய அளவு கடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் உணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெரும்பதியாகிய பெருங்கருணை கடவுளை தேவரி திருவருள் சமூகத்தில் துரும்பினும் சிறியோமாகிய யாங்கள் சிற்றறிவால் செய்து கொள்ளும் சிறு விண்ணப்பங்களை திரு செவிமேற்பித்தருளை ரட்சித்தருளல் வேண்டும். எல்லாமுடைய அருப்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும், வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விதத்தும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்தி தருளல் வேண்டும். எல்லாமாகிய தனி பெரும் தலைமை அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரே திருவருட் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை, அருப்பெருஞ்சோதி. மிக்க நன்றி ஐயா.
நன்றி ராஜியம்மா.
நன்றி
அன்பு அம்மா. நீங்க இருக்கீங்களா?
இருக்குங்க. ஜோதி பாட்டு
பாடுங்கம்மா.
ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், வாம ஜோதி சோம ஜோதி, வனஜோதி ஞானஜோதி, மகஜோதி யோகஜோதி, வாதஜோதி நாதஜோதி, ஏமஜோதி வ்யோமஜோதி, எருஜோதி வீரஜோதி, ஏகஜோதி ஏகஜோதி, ஏகஜோதி ஏகஜோதி, ஆதிநீதி வேதனே, ஆடல் நீடு பாதனே, வாதிஞான போதனே, வாழ்க வாழ்க நாதனே, வாழ்க வாழ்க நாதனே, வாழ்க வாழ்க நாதனே. சிற்றம்பலம் எல்லாம் செயல்கூடும்.
வாழியனை தூக்கி வைத்த கரதலங்கள், வாழி எல்லாம் வல்ல மணிமன்றம், வாழி நடம், வாழி அருட்ஜோதி, வாழி நடராசன், வாழி சிவஞான வழி, வாழியன் ஆண்டவன், வாழியன் கோன் அருள் வாய்மை என்றும், வாழியம்மான் புகழ், வாழியன் நாதன் வளர்ப்பதங்கள், வாழிமை சுத்த சன்மார்க்க விருந்தனி மாண்பு கொண்டு, வாழி இவ்வையமும் மாணவம் மற்றமும் வாழியவே, குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமாய்க்கொள்ளல் உனக்கு இயல்பே, சுற்றம்பளவா இணைச்சிறியேன் சிற்பம் முகமன் யாதுள்ளது, தெற்றன்றடியேன் சிந்தைதனை தெளிவு தச்சன் துயர் தீர்த்தே, சிற்றைப்பொழுதே அருட்ஜோதி இத திருணம் இதுவாமே. திருவள் பிரகாச வல்லலா திவ்ய திருவடிகளே, சரணம் சரணம் சரணம். வல்லல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சத்குருநாதா சத்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாதா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி.
நன்றி ஐயா.
நன்றி ஐயா.
நன்றி ஐயா.
நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி.
வணக்கம்.
நன்றி.